எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுடைய சிருஷ்டிகர்த்தராயிருக்கிறீர். நாங்கள் உம்முடைய சிருஷ்டிகளாய் இருக்கிறோம். ஆனாலும் நாங்கள் ஆண்டவரே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். உலக தோற்றத்துக்கு முன்னாக சிந்தையில எங்களை அறிந்திருந்தீர். இந்த கடைசி காலத்தில் நீர் தானே எங்களை உலகத்திலே கொண்டிருக்கிறீர். எங்களுடைய ஆத்மாவை நீர் மீட்டுக் கொண்டிருக்கிறீர். இந்த உலக வாழ்க்கையை விதமாய் இருக்கும் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஏனென்றால் நீர் எங்களைப் போல மனுஷனாக வந்து எங்களைப் போல சோதிக்கப்பட்டு பாடுபட்டீர். சோதிக்கப்படுற எங்களுக்கு நீர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர். நீர் மரணத்தையும் பாதாளத்தையும் பிசாசையும் ஜெயித்து மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தீர். நீர் உலகத்தில் வந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்தீர். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினீர். அதே போல ஆண்டவரே எங்களை நீர் உலகத்திலே கொண்டு வருகும் பொழுது எங்களை கொண்டுள்ள உம்முடைய சித்தம் நிறைவேறுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய வழியை பார்க்கலும் உம்முடைய வழிகள் மேலானது. எங்களுடைய நினைவுகளை பார்க்கலும் உம்முடைய நினைவுகள் மேலானது. உம்மை சார்ந்து நாங்கள் உம்மை நம்பி ஜீவிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் எங்களை நல்ல ஒரு வாழ்க்கையை தந்து எங்களை ஒரு நல்ல வழியிலே நடத்துவீர் என்று விசுவாசிக்கிறோம். இந்த உலகம் அநேக ஆண்டவரே போராட்டங்கள் உண்டு. இது அழுகையின் பள்ளத்தாக்காய் இருக்கிறது. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கிக் கொள்வார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். உம்முடைய பசுத்தவான்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தார்கள். ஆனாலும் ஆண்டவரே முடிவில் அவளுக்கு ஜெயத்தை கொடுத்தி சாத்தான் தோல்வி அடைந்தார். அதே போலதான் ஆண்டவரே எங்களுக்கு நீ செய்ய வல்லவராயிருக்கிறீர். இந்த கடைசி காலத்தில் கரைதரை இல்லாத ஒரு மனவாட்டியை நீர் கொண்டு வர வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தீர். அந்த திட்டத்தின்படி நாங்கள் ஆண்டவரே அந்த மனவாட்டியில் ஒரு அங்கமாய் இருக்கிறோம். எங்களை நீர் பசுத்தப்படுத்துகிறீர். மையமேலே கூட்டி சேர்க்கிறவராயிருக்கிறீர். இந்த உலக வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தருடைய தூதனானவர் எங்களை வழி நடத்துவீராக. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாய் எப்படி வழி நடத்தினீரோ அதே போல ஆண்டவரே எங்களுக்கு முன் சென்று எங்களுக்கு பாதை காட்டி எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை பாதுகாத்து பராமரித்து மகிமையிலே கொண்டு சேர்க்கும் வரைக்கும் நீர் எங்களை கைவிடாமல் நடத்துகிறவராய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். சோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய குறைகளை அறிக்கை செய்ய வேண்டும். எங்களுடைய ஆண்டவரே துதிக்கிறோம். பலவீனங்களை நாங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். அப்பொழுது நீர் எங்களை பலப்படுத்துகிறீர். நீர் எனக்காக உங்களுடைய ஆவியை தந்து எங்களை சிறப்படுத்துகிறீர். இப்பொழுது எங்களை நாங்கள் முற்றிலும் தாழ்த்துகிறோம். ஆத்மாவை தாழ்த்துகிறோம். உங்களுடைய வார்த்தைக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். நீர் தாம் எங்களுடைய மேல இறக்கமாய் இருக்க வேண்டுமா ஜீவிக்கிறோம். விரும்புகிற நாளும் அல்ல, ஓடுகிற நாளும் அல்ல, இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லியிருக்கு. நீர் இறக்க மனதுருக்கும் மிகுந்த கிருபையும் உள்ள கர்த்தராய் இருப்பதற்காக சோத்திரம். நாங்கள் கிருபாசன தண்டையிலே வருகிறோம். கர்த்தாவே நாங்கள் சகாயத்தை பெறும்படியாக, ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையும்படியாக உம்முடைய ரத்தத்தின் மூலமாக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே நீர் எனக்கு கிருபை தருவீராக. ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் நாங்கள் வருகிறோம். அந்த எஸ்தர் ஜபத்தோடும் விண்ணப்பத்தோடும் ஆகாசூர ராஜாவுக்கு முன்பாக வரும் பொழுது அவருடைய விண்ணப்பம் அங்கே கேட்கப்பட்டது. அந்த ராஜா அவளுக்கு பிராமிஸ் பண்ணினார், இது ஆமானுடைய சதி திட்டங்கள் முறியடிக்கப்பட்டது. கர்த்தாவே மிகுந்த மகிழ்ச்சி ஏற்பட்டது. அதே போல ஆண்டவரே இந்த உபாச ஜபத்திலையும் நாங்கள் உமக்காக உமக்கு சமூகத்திலே நாங்கள் எங்களுடைய ஜபத்தோடு கூட எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆண்டவரே ஆண்டவரே ஜப குறிப்புகளோடு நாங்கள் வரும் பொழுது எல்லாவற்றையும் நீ தரப்போறதுக்காக சோத்தோம். சாத்தானுடைய முயற்சிகளை நீ தோல்வி அடைய செய்கிற தேவனாயிருக்கிறீர். எங்களுக்கு நீ ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் தருகிறவராயிருக்கிறீர். நீ நல்லவராயிருக்கிறீர். நீர் ஐஸ்வர்ய சமணராயிருக்கிறீர். நீ ஆம்னிபொட்டன்ட் காட், சர்வ வல்லமுள்ள தேவன். உமாலை செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இப்பொழுது இந்த உபாச ஜெபத்தில் எங்களுடைய சரீரத்தை பலப்படுத்துவீராக. கடைசி மட்டும் நாங்கள் சோர்வடையாதபடி நாங்கள் ஆண்டவரே உற்சாகமாக இருக்கத்தக்கதாக, விழிப்போடு இருக்கத்தக்கதாக நீர் கிருபத்தாரும். இப்பொழுது சிறிது நேரமாக உம்முடைய வேத வாக்கியங்களை தியானிக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய சிந்தையை நாங்கள் அறிந்து கொள்ள, உம்முடைய பரிபூர்ண சித்தத்தை நாங்கள் அறிந்து கொள்ள கிருபத்தாரும். நீர் உம்முடைய வார்த்தையை எங்களுடைய இதயத்திலே பிளேஸ் பண்ணுவீராக. நாங்கள் கேட்டதான வார்த்தையானது எங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும். எப்பொழுதுமே நீர்முடைய வார்த்தையின் மூலமாகத்தான் ஆசீர்வாதத்தை அனுப்புகிறீர். ஒரு வார்த்தை சொல்லும் அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் என்று உங்களுடைய வார்த்தையை நம்பி போகும் பொழுது அது அவனுக்கு அப்படியே நடந்தது. அதே போல நாங்கள் நம்முடைய வார்த்தையை நம்பி நாங்கள் ஆண்டவர் ஜெபத்திலே போகும் பொழுது நீர் எல்லாவற்றையும் நீர் வாய்க்க பண்ணுகிறவராயிருக்கிறீர். தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. இயேசுவே நீர் மத்தியில் இருப்பதற்காக சோத்திரம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இந்த காலையில எங்கள் மத்தியில இருப்பதற்காக சோத்திரம். ஆண்டவரே நீர் எங்கள் ஜபங்களை கேட்பதற்காக சோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். நீர் ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறீர். இயேசுவே சோத்திரம். நீர் ஜபிப்பதை விரும்புகிறீர். உபாச ஜபத்தை நீர் விரும்புகிறீர். மாதத்தில் ஒரு நாள் நாங்கள் எங்களுடைய சரீரத்தை ஒடுக்கி எங்களுடைய ஆகாரத்தை நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு, எங்களுடைய வேலைகளையும் எங்களுடைய வீட்டையும் நாங்கள் ஒதுக்கி வைத்துவிட்டு சில மணி நேரங்கள் ஆண்டவரே எங்களுடைய சமுதலை காத்திருக்கும் பொழுது நாங்கள் நிச்சயமாக வெறுமையாக போக மாட்டோம். கர்த்தாவே, நீர் ஆண்டவரே எங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி கர்த்தாவே. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுது தியானிக்க போற வார்த்தைகளோடு உடைய ஆசீர்வாதத்தை கூட்டுவீராக. கத்ரா இயேசுவின் நாமத்தில் வேண்டிக்கொள்வோம். கத்ரா இயேசு நாம் மையப்படுவதாக. இந்த உபாச ஜபத்திலே நமக்கு பிரயோஜனமாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேதவசனம் யாத்ராகமம் முதலாம் அதிகாரம் 10 முதல் 12 வசனம் முடிய. யாத்ராகமம் முதலாம் அதிகாரம் 10 வசனம் முதல் 12 வசனம் முடிய.
அவர்கள் பெருகாத படிக்கும் ஒரு யுத்தம் உண்டானால் அவர்களும் நம்முடைய பகைஞரோடே கூடி நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி தேசத்தை விட்டு புறப்பட்டு போகாத படிக்கும் நாம் அவர்களை குறித்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும் என்றான். அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள். அப்போது அவர்கள் பார்வோனுக்காக பித்தோம் ராமசேஸ் என்னும் பண்டசாலை பட்டணங்களை கட்டினார்கள். ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவா அவர்கள் பலுகி பெருகினார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை எரிச்சல் அடைந்தார்கள்.
இந்த வசனங்களில் நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால் பார்வோனும் அவனுடைய மந்திரிமார்களும் அவங்களுடைய சட்டசபையில் விதமாக தீர்மானம் பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டு போகிறார்கள். அவருடைய ஜனத்தொகை அதிகரித்துக் கொண்டே போகிறது. நம்மை பார்க்கலாம் அவர்கள் பலவான்களாக இருக்கிறார்கள். நம்மை பார்க்கலாம் அவர்கள் மெஜாரிட்டியா வந்துவிட்டால் என்ன நடக்கும்? ஒருவேளை ஒரு யுத்தம் நடந்தால், அந்நிய தேசத்தார் நம்ம மேல யுத்தத்துக்கு வந்தால் இவங்க எதிரி கூட சேர்ந்துகிடுவாங்க, சேர்ந்து நம்மளை முறியடிச்சிருவாங்க. அது மாத்திரமல்ல, இவர்கள் வந்து இந்த தேசத்தை விட்டும் புறப்பட்டு ஓடி போய் விடுவார்கள். இவங்களும் நமக்கு தேவைப்படுது. அதே சமயத்தில் இவங்க வந்து நம்மளை விட மேற்கொள்ளக்கூடாது, நம்மளை விட மேல இவங்க போயிடக்கூடாது. இதுதான் அவங்களுடைய பிரச்சனையாக இருந்தது. அதே போலதான் உலகத்தில் எல்லா இடத்துலையும் பிரச்சனை. நம்மளை விட அவங்க மேல போயிடக்கூடாது, நமக்கு கீழே இருக்கணும். அவங்க நமக்கு தேவை, அதே சமயத்தில் அவங்க நம்மளை விட மேல போகக்கூடாது. எல்லா இடத்துலையும் அதே ப்ராப்ளம் தான். ஒரு ஆபீஸ்லயும் அப்படிதான், ஒரு ஃபேமிலியிலயும் அப்படிதான், ஒரு தேசத்திலயும் அப்படிதான், எல்லா இடத்துலயும் அப்படிதான். அந்த ஜாதிக்காரங்க மேல பெயரக்கூடாது. நம்ம அந்த ஜாதிக்காரங்களை தாழ்த்த வேண்டும். நம்ம மார்க்கம், நம்முடைய மதம் அழிஞ்சு போகக்கூடாது. நம்முடைய மதத்தை நம்ம வந்து அதை வந்து உயர்த்தணும். இப்படிதான் எல்லா இடத்துலயுமே அதே ப்ராப்ளம். அதனால இவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஓடியும் போகக்கூடாது, அதே சமயத்தில் அவங்க பலப்படவும் கூடாது. நம்மளை விட மேல பெயரக்கூடாது, நமக்கு கீழே இருக்கும். இது வந்து ஒரு நல்ல ஒரு சுபாவம் சொல்ல முடியாது. நம்ம தான் ஃபேமிலியில வந்து பெரிய பணக்காரங்களா இருக்கணும், நம்ம பிள்ளைகள் தான் ரொம்ப ஸ்டாண்டர்டா, அவங்க பிள்ளைகளை விட நம்ம பிள்ளைகள். இதை ஒரு கம்பாரிசன் பண்ணுது. ஒரு ஃபேமிலியிலே அப்படி இருக்கு, எல்லா இடத்துலயும் அதே தான். இது வந்து அந்த காலத்துல இருந்துச்சு, அதே மாதிரிதான் இப்ப இந்த கதை. இது வேற டிசைனா இருக்கு, அது வேற டிசைனா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், லெட் அஸ் டீல் வைஸ்லி வித் தம். நாங்கள் நாம வந்து ஒரு உபாயம் பண்ண வேண்டும், நம்ம அதுக்கு ஒரு தந்திரமாக ஒரு செயல்பட வேண்டும் என்று மனுஷன் என்ன செய்கிறான் என்றால், அவங்க ஒரு தந்திரமான ஒரு ஆலோசனை செய்கிறார்கள். அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்களை சுமை சுமக்கிற வேலையினாலே அவங்களை ஒடுக்க வேண்டும். 11 வசனத்தை வாசிக்கிறோம்.
அப்படியே அவர்களை சுமை சுமக்கிற வேலையினால் ஒடுக்கும்படிக்கு அவர்கள் மேல் விசாரணைக்காரரை வைத்தார்கள்.
இது அவங்கள நல்ல வேலை ஆகணும், பயங்கரமா வேலை செய்ய வச்சு பில்டிங் கட்டுவது, இதை இதுல வந்து அவங்களை சுமை சுமக்கும் வேலையினால வைத்து, ஆளோட்டிகளை வைத்து, விசாரணைக்காரர்களை வைத்து, அவங்களுக்கு ரெஸ்டே கொடுக்காதபடி அவங்களை கடுமையான வேலை செய்யும் வேண்டும். அவர் பித்தோம் ராமசேஸ் என்ன பண்டசாலை கட்டினார்கள். இதமான அவங்க ரெண்டு பட்டணத்தையே கட்டுறாங்க. கட்டி அவளை என்ன செய்ய வேண்டும் என்றால், வாழ்க்கையை வந்து கசப்பாக்க வேண்டும். அவங்களுடைய சரீரம் வந்து பலவீனம் அடைய வேண்டும். அவங்களுடைய உலகத்தில் வந்து வாழ்றதை குறித்து அவங்க கஷ்டப்படணும். அப்பொழுது அவங்களுடைய குழந்தை பிறப்பெல்லாம் குறைஞ்சி போகும், அவங்க வந்து பலவீனம் அடைவாங்க, நம்ம அவங்கள மேற்கொள்ளலாம், என்றைக்குமே நம்ம அவங்களை அடிமைகளாக வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த தேசத்தை விட்டும் போக விடக்கூடாது, இப்படின்னு அவங்க வந்து பிளான் பண்ணலாம். இதுதான் மனுஷனுடைய ஆலோசனை. என்னைக்குமே வந்து மனுஷன் வந்து நமக்கு விரோதமாக பல காரியங்களை சிந்திக்கலாம், பல திட்டங்களை தீட்டலாம். நம்ம அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அடுத்த வருஷத்துல என்ன வாசிக்கிறோம், 12 வாசிக்கிறோம்,
ஆனாலும் அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவா அவர்கள் பலுகி பெருகினார்கள்.
ஆனாலும் அங்க ஆனாலும் என்று சொல்லும் பொழுது இதை அங்க கர்த்தர் அங்க கிரியை செய்கிறார், சூழ்நிலையை மாற்றுகிறார். அவர்களை எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலகி பெறுகிறார்கள். But the more they afflicted them, the more they multiplied and grew. கொடுக்க போற செய்தியின் தலைப்பு என்னவென்றால் prosperity and persecution. உபத்திரவத்திலே செழிப்பு, prosperity, உபத்திரவத்தில் ஆசீர்வாதம். உபத்திரவம் வரும் பொழுது அந்த உபத்திரத்தின் மத்தியிலேயும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சாத்தான் உபத்திரப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறான், ஆனா கர்த்தர் வந்து ப்ராஸ்பெரிட்டியை கொண்டு வரார், இது ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார், ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறார். சில்ட்ரன் ஆஃப் திஸ் வேர்ல்ட், இந்த உலகத்தின் மக்கள் தங்களுடைய சுய புத்தியிலே நடக்கிறார்கள். அவங்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், அவங்க சுய புத்தியில போறாங்க, நம்ம தேவனுடைய வார்த்தையின்படி போறோம். நீங்க பசுத்தாவி பெற்றால் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவீங்க, நீங்க பசுத்தாவி பெறாம மெசேஜில் இருந்தா கூட உங்க சுயபுத்தியின்படி தான் செயல்படுவீங்க. பசுத்தாவியை பெற்ற மனுஷன் வந்து தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவான், தேவனுடைய வார்த்தையின்படி சிந்திப்பான், தேவனுடைய வார்த்தையின்படி பேசுவான், தேவனுடைய வார்த்தையின்படி நடப்பான், அவனுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் வரும். பசுத்தாவியை பெறாம மெசேஜில் இருந்தாலும் கூட நீங்க உங்க சுயபுத்தியின்படி உங்க பிளான் படி அது நடக்கும்னு நீங்க எதிர்பார்ப்பீங்க, அது நடக்கட்டும்னு அதுக்காக வேற ஜெபம் பண்ணவும் செய்யலாம், அல்லது ஜெபம் பண்ணாமலே உங்களுடைய பிளானை நீங்க கண்டினியூ பண்ணி கொண்டிருக்கலாம், அதனுடைய முடிவு வந்து ஆசீர்வாதமா இருக்கு. வாழ்க்கையில நம்ம உலகத்துல நம்ம பிறக்கும் பொழுது எல்லாரும் நினைக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்ம பல சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும், பல சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டும். வியாதி வந்து ஒரு சூழ்நிலையா இருக்கிறது, இத பண கஷ்டம் ஒரு சூழ்நிலையா இருக்கிறது, சில நேரங்களில் நமக்கு விரோதிகள் வந்து சமாதானத்தை கெடுப்பார்கள், பிரச்சனைகள் வந்து சமாதானத்தை கெடுக்கும், இவ்விதமான பல சிச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையில ஏற்படும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது என்று பிரசங்கி 3 முதல் சில வசனங்களில வாசிக்கிறோம். இவ்விதமான சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம சந்திக்கும் பொழுது நம்முடைய சொந்த பிளான் படி நம்ம செயல்படும் பொழுது அது ஒருவேளை அது ஃபெயிலியராக மாறலாம். மனுஷனுக்கு செம்மையா தோன்ற வழி உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்து எடுத்து அது தோல்வி அடையலாம், பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக முயற்சி எடுத்து தோல்வி அடையலாம், சுகத்தை நம்ம பெறதுக்காக டாக்டர் ஹாஸ்பிட்டல் எல்லாம் தேடி போயும் சுகம் கிடைக்காம போகலாம். சத்ருவை நம்ம மேற்கொள்ளணும்னு நினைச்சா அவன் வந்து நம்மளை மேற்கொண்டு கொண்டு இருக்கலாம், இதமான சூழ்நிலைகள் ஏற்பட்டு நம்முடைய சமாதானம் கெட்டு போகலாம், பல காரியங்கள் உண்டு. ஆனால் நம்ம எதையுமே குழம்ப போறதில்லை. ஹல்லேலூயா. ஏனென்றால் காணக்கூடாத ஒரு தேவன் நம்மோடு கூட.
ஹல்லேலூயா. ஆமென்.
தேர் இஸ் அன் அன்சீன் ஒன் இன் த மிட்ஸ் ஆஃப் த இஸ்ரேல். ஹல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலே காணக்கூடாத ஒரு தேவன் இருக்கு, அவர் இருக்கிறார். அந்த ஒரு ஃபெய்த் நமக்கு இருந்துச்சுன்னா காணக்கூடாத தேவன் நம்ம மத்தியிலே இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென்.
இந்த சூழ்நிலையை நான் ஓவர் கம் பண்ணதுக்கு எனக்கு கிரேஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் தருவார்.
ஆமென்.
எனக்கு வந்து கிருபையும் ஆண்டவர் பலத்தையும் தருவார். உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி சூழ்நிலை இல்லைன்னா நீங்க கேர்லெஸ்ஸா இருப்பீங்க, ஆண்டவரை தேட மாட்டீங்க, பயில் படிப்பது கிடையாது, ஜோம் பண்ணுவது கிடையாது, எப்பொழுதும் கம்ப்யூட்டரு செல்போனு இதே தான் பார்த்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை வரல. நான் வாழ்க்கையில நம்ம அடிபட்டு பலவிதமான சோதனைகளை சந்தித்து வரும் பொழுது நமக்கு தெரியும் இந்த உலக வாழ்க்கையில என்னென்ன நடக்கும்னு. சிலருக்கு தெரியாது, ஏன்னா அவங்க அந்த மாதிரி சூழ்நிலையில கடந்து போகல. நம்ம அந்த சூழ்நிலை கடந்து போகும்பொழுது நம்ம கூட ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் காணக்கூடாத தேவன், அதரிசனமான தேவன்.
ஹல்லேலூயா.
அந்த அதரிசனமான தேவன் வந்து நம்ம கூட இருக்கிறார். மைட்டி ஏஞ்சல் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆமென்.
அவரை காண முடியாது. ஜீசஸ் கிரைஸ்ட் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
இந்த ஃபெய்த் நமக்கு வேணும். தேவன் ஒருவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அவரை தேடும் பொழுது நமக்கு பலன் அளிக்கிறார். சாத்தான் எப்பொழுதுமே நமக்கு அகைன்ஸ்டா இருக்கிறான். இத மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை தான் நமக்கு நேரிடுகிறது. எல்லாருக்கும் சோதனைகள் வருது. அவிசுவாசிக்கும் வருகிறது, விசுவாசிக்கும் வருகிறது. ஆனா தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆனா நம்முடைய திராணிக்கு மேல சோதிப்பை இடங்கூடாமல் சோதனையை தாங்கத்தக்காவும் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கையும் உண்டு பண்ணுவார். God will make a way of escape.
Hallelujah.
அவங்களுக்கு அந்த வழி கிடைக்காது, நமக்கு அந்த வழி இருக்கு. எத்தனை பேர் சாமிக்கிறோம். இதுதான் இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அந்த நேரத்தில் நம்முடைய குறைகளை அறிக்கை செய்ய வேண்டும். நமக்கு சோதனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது நம்ம வந்து ரியல் காஸ்ட் நம்ம தான். வேற யார் மேலே பழிய போடக்கூடாது. ரியல் காஸ்ட் நம்ம தான். அது உண்மையான பிரச்சனை வந்து நம்ம தான். நம்மளை வந்து தாழ்த்த வேண்டும். தாழ்த்த வேண்டும் என்றால் நம்முடைய குறைகளை உணர வேண்டும் அர்த்தம். தாழ்த்தணும்னா தலையில எண்ணெய் தேய்க்காம கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிட்டு வரணும் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் ரெட்டில் சாம்பல்ல உட்கார்ந்தாங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ உபாசித்த அன்னைக்கு உன் முகத்தை நல்லா கழுவு, நீ நல்ல வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு வா, நீ முக வாடலா இருக்க வேண்டாம். அந்த ரங்கத்திலே நீ ஜெபிக்கும் பொழுது வெளியரங்கமா உனக்கு பலன் அளிப்பார். ஹல்லேலூயா. அதனால தாழ்த்த வேண்டும் என்றால் என்ன அர்த்தம் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுப்பது, நம்முடைய குறைகளை அறிக்கை செய்வது, அதுதான் உண்மையான தாழ்மை. நம்ம நாமே ரியலைஸ் பண்ணுவது, நம்மை நாமே நிதானித்து பார்ப்பது, அதுதான் தாழ்மைங்குது, அதான் மனத்தாழ்மைங்குது. பாருங்க, இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தங்களுடைய குறைகளை உணர வேண்டும். இப்பொழுது அவங்களுக்கு சோதனை நேரம் வந்திருக்கிறது. இஸ்ரேல் பார்வோனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இப்பொழுது போராட்டம் வந்திருக்கிறது. எகிப்தியன் கிங், அவன் வந்து எகிப்து வந்து அந்த காலத்தில் வல்லரசா இருந்தது. முதல் உலகத்தில் முதல் வல்லரசு இந்த எகிப்து தான். பின்பு அது வந்து இப்பொழுது அது ஒரு நல்ல மாதிரி செழிப்பான ஒரு தேசம் அல்ல. இப்பொழுது அது முஸ்லீம் கண்ட்ரியா இருக்கிறது. அங்கேயும் உள்நாட்டு பிரச்சனை நிறைய இருக்கிறது. அங்கேயும் வந்து பயங்கரவாதிகள் இருக்கிறாங்க. இப்ப அந்த தேசம் வந்து செழிப்பா இல்லை. ஒரு காலத்தில் அது செழிப்பா இருந்தது. அதனால பார்வோன் வந்து அந்த எகிப்திய ராஜா எஜிப்சியன் கிங் வந்து அவன் ரொம்ப சூப்பர் பவர் உள்ளவனா இருந்தான். எகிப்து ஒரு வல்லரசாக இருந்தது, ராஜ்யங்களை ஜெயித்தது, செழிப்பான ஒரு தேசமாக இருந்தது. நைல் நதி அதனுடைய செழிப்பை அங்கே கொடுத்தது. இவ்விதமாக இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே வந்து தங்கி இருக்கிறார்கள். அவள் வந்து 400 வருஷமாக கிட்டத்தட்ட இருக்கிறார்கள். அவள் கோசேனில தங்கியிருந்து பலத்த ஜாதியாக மாறியிருக்கிறார்கள். அவனுடைய சந்ததி விருத்தி அடைந்திருக்கிறது. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்பட்டது. இவங்க நம்மளை மேற்கொண்டுருவாங்க. நம்ம நாட்டில் வந்து முஸ்லிம்ஸ் கிறிஸ்தவங்க எல்லாம் சேர்ந்து இந்து மதத்தை அழிச்சிருவாங்க அப்படின்னு அவங்க பயப்படுறாங்க. அதனால இந்து வெறிய தூண்டிவிட்டு பிரச்சனைகளை கிளப்புவது இது அதுதான் இன்னைக்கு அந்த வெறியர்களுக்குடைய நோக்கமாக இருக்கிறது. மத வெறி, இத ஜாதி வெறி நம்முடைய தேசத்தில் வருதுக்கு காரணம் என்ன? அவங்க நம்மளை மேற்கொண்டுருவாங்க அப்படின்னு எண்ணம். இதே மாதிரிதான் அந்த எகிப்தின் ராஜாவுக்கு அந்த ஜனங்களுக்கு ஏற்பட்டது. அவங்க வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக அவங்களை ஒடுக்க வேண்டும், அவங்களை சிறுமைப்படுத்த வேண்டும், அவங்களுடைய வாழ்க்கையை வெறுப்பாக மாற்ற வேண்டும். நீங்க வந்து ஸ்லேவ்ஸ் தான் அப்படின்னு, நீங்க அந்நியர்கள், நீங்க இந்தியாவுக்கு நீங்க வந்து எங்க நீங்க எல்லாம் அந்நிய கிறிஸ்தவ மதம் அந்நிய மார்க்க மதம், அதனால நீங்க வந்து அமெரிக்காவுக்கு போங்க. இதமாக பேசுவாங்க. மத வெறியர்கள் அதிகமாக பேசுவார்கள். அது வந்து என்ன சொன்னால், இந்த உலகத்தை இயேசு கிறிஸ்து உண்டாக்குனாரு, உங்களுக்கு சொந்தம் கிடையாது, இது இயேசு கிறிஸ்துக்கு சொந்தம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். இந்தியாவே அவருடைய பிள்ளைகளுக்கு தான் சொந்தம். எல்லாமே உலகம் முழுசுமே நம்முடைய ஃபாதர் ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணாரு. ஹல்லேலூயா. நம்ம அப்படி மனசுல நினைக்கிறோம். அதை போய் நம்ம சொல்ல அவங்க ஏத்துக்கிட மாட்டாங்க. ஆனா ஃபேக்ட் அதுதான். இந்த உலகத்தை நம்ம 1000 வருஷம் ஆளுகை செய்வோம். ஆமே. உலகம் வந்து தேவ பசுத்தவான்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது. பாவிகள் கையில ஆண்டவர் கொஞ்ச காலம் கொடுத்திருக்கிறார். துன்மார்க்கர் கையில கொப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சாத்தா என்ன சொன்னா, நீ சாசாங்கமா விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இந்த உலகத்தையே உமக்கு தருவேன் சொன்னான். ஆண்டவர் வந்து அவர் இல்லைன்னு சொல்லல, அவனுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்க அனுமதிக்கு சித்தம். ஆனா ஒரு நாளில ஆண்டவர் இந்த உலகத்தை சுத்திகரித்து இதை ரீக்ரியேட் பண்ணி மறுபடியும் புதுசாக சிருஷ்டித்து நமக்கு அதை தரப்போறாரு. இந்த ஃபேக்ட் வந்து நம்ம அறிஞ்சிருக்கணும். To defeat the sons of Jacob and reduce them to slavery. இதோ அவர்களை வந்து மிகவும் ஒடுக்கி அந்த அவங்களை வந்து அடிமைகளாக மாற்றிவிட்டார். இவ்வளவு நாளும் சுயாதீனர்களாக இருந்தார்கள். யோசேப்பு காலத்திலே அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரீஃபரன்ஸ் கொடுக்கப்பட்டது, ஆனால் இப்பொழுது அவங்க ஸ்லேவ்ஸாக மாற்றிவிட்டார். அதனால இது பார்வோனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உண்டான யுத்தம் அல்ல, இது பார்வோனுக்கும் யெகோவா தேவனுக்கும் இஸ்ரவேலின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்கும் உண்டான ஒரு யுத்தம். நம்ம சின்சியர் கிறிஸ்டியனா இருப்போம்னா டெய்லி காலையில எழுந்த பைபிள் படிச்சு ஜெபிக்கணும், அப்பதான் கிறிஸ்டியன். அல்லது நம்ம கிறிஸ்டியனே கிடையாது, அவன் ரீட் த பைபிள் அண்ட் பிரேன்னு சொல்லியிருக்கிறார். எல்லா சாபனத்துக்கு காரணம் பைபிள் படிக்கும் பொழுது நம்ம மெசேஜ்ல இருந்து காலையில எழும்பி பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம இருந்தா எப்படி நம்ம கிறிஸ்தவங்களா இருக்க முடியும்? நம்ம மனசை ஏன் ஒரு கட்டுப்படுத்தினா என்ன, அதை ஒரு ஒழுங்குல கொண்டாந்தான் என்ன? நம்ம மனசு நம்முடைய சரீரம் சோம்பல் தனத்துக்கு வழி நடத்தும். சோம்பலா இருந்தா எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும்? வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கணும். அப்படி நம்ம பைபிள் படிச்சு நம்ம என்னென்ன காரியங்கள்ல சின்சியரா இருக்கணுமோ அதெல்லாம் சின்சியரா இருக்கணும். நம்மள நாமளே நிதானிச்சு பார்த்து நம்ம செய்யற காரியம் சரியா, இன்னைக்கு நம்ம நேரத்தை வேஸ்ட் பண்ணமா, என்ன செஞ்சோம், அப்படி யோசித்து பார்த்து உங்களை நீங்களே நிதானித்து பார்த்து நீங்கள் தேவனுக்கு முன்பாக உங்களுடைய இருதயத்தை உத்தமமாக நிறுத்தும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார்.
எத்தனை
நம்மகிட்ட குறைகளை வச்சுக்கொண்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தா இந்த உபாசத்துல அறிக்கை செய்வோம். அதுதான் உண்மையான தாழ்மை, உண்மையான தாழ்மை அதுதான். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா கோசேன்ல வந்தாங்க. யோசேப்பு காலத்துல நல்ல அவனுக்கு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பொருட்கள்லாம் கொடுக்குது, ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கோதுமை கொடுக்கப்பட்டது, அந்த நாட்டில் விளையறதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அவனுக்கு சப்ளை பண்ணப்பட்டது. ஏன்னா இவங்க எல்லாம் யோசேப்பினுடைய மக்கள், யோசேப்புடைய குடும்பத்தார். யோசேப்பு தான் எகிப்து தேசத்தை காப்பாத்தினான், அல்லது எகித்து அழிந்து போயிருக்கும். அவன் ஒரு மகாத்மா போல. அதனால யோசேப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தனால யோசேப்பு ஜனங்கள் செழிப்பா இருந்தாங்க. யோசேப்பு மறித்து போனா பின்பு என்ன செய்தார்கள் என்றால் காலாகாலத்தில் இவங்க ஜபத்தை மறந்துட்டாங்க, இவங்க தேவனுடைய வார்த்தையை மறந்துட்டாங்க. இவங்க கோசேன் தான் இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடம், அந்த இடத்தை விட்டுட்டு அவங்க எல்லா இடம் பரவ ஆரம்பிச்சிட்டாங்க. எகித்து தேசம் எல்லாம் பரவி அங்கங்க குடியேறி கடைசியா என்ன பண்ணாங்கன்னா அந்த எகிப்தின் தேவர்களை கூட நிறைய பேர் வழிபட்டு விட்டார்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பைபிள் படிக்க நம்ம விட்டுட்டோம்னா அப்படியே எல்லாமே ஒன்னொன்னா ஒன்னொன்னா எல்லாம் போயிரும். நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு ஏன் வர்றோம்? நம்ம வீட்டில இருந்து உபாசிச்சவன் செய்ய முடியுமா? முடியாது, நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் வராது. நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் செய்யாட்டா என்ன அப்படி கூட நம்ம நினைக்கலாம். கண்டிப்பா நம்ம மாசத்துல ஒரு நாள் உபாசிச்சவன் செய்ய வேண்டும். நீங்க செய்யலன்னா உங்க ஆத்மா பலவீனம் அடைஞ்சிடும், கொஞ்சம் கொஞ்சமா அது வேல்யூ மாறிடும். அதனால மாதத்துல ஒரு முறை நம்ம கண்டிப்பா கடைபிடிச்சிடணும். அதை செய்ய வேண்டிய கடமை கரெக்டா செய்யணும். நம்ம கடமைக்கு முதல்ல செஞ்ச பர சின்சியரா செய்ய சொல்லும். முதலாவது இன்டலெக்சுவல் ஃபெய்த் தான் வருது, பிறகுதான் ரியல் ஃபெய்த் வருது. முதல்ல ஒரு காரியத்தை நம்ம கடமைக்காக செய்யறோம், சர்ச்சில் சொல்லியிருக்காங்க செய்யறோம், பிறகு நீங்க சின்சியரிட்டியா மாறிடுவீங்க. எது நம்ம அது நம்ம செய்ய வேண்டிய விட்டுட்டீங்கன்னா எல்லாமே போயிரும், ஒன்னொன்னா கலந்துட்டு போயிரும். வண்டியில ஒவ்வொரு நட்டா கலந்துட்டு போயிட்டுனா பிற வண்டி அதைவிட அப்படியே கண்டம் ஆகி போயிரும். எல்லாமே கரெக்டா இருக்கணும், கண்டிஷனா இருக்கணும். நம்முடைய ஆவி ஆத்மாவுடைய ஆவிக்குரிய காரியங்கள்ல நம்ம கண்டிஷனா இருக்கணும். உபாசிச்சமும் முக்கியமானது. நீங்க விட்டுட்டீங்கன்னா மெயினான ஒரு போல்ட்டு கலந்துட்டுன்னு அர்த்தம், வண்டி ஓடாது அதுக்கு பிறகு. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா 400 வருஷத்துக்குள்ள அவங்க வந்து பின்வாங்கி போனாங்க. ஆண்டவர் சொன்னார் நீ கோசேன்ல இருக்கும்படியா யோசேப்பு அவளை சொன்னான். இவங்க கோசேனை விட்டு மற்ற இடத்துலாம் போக ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு ஒரு ப்ராமிஸ் வேர்டு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம ப்ராமிஸ் வேர்டு தான் இருக்கணும். நம்ம டினாமினேஷனுக்கு போகக்கூடாது, அங்க போய் பிரசங்கம் பண்ணக்கூடாது, ஏதோ டினாமினேஷனோடு சேரக்கூடாது. உலகத்தின் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க கூட நம்ம சேரக்கூடாது. கள்ள உபதேசத்துல இருக்கங்க, ரப்போஜன வேண்டாம் நீ மனம் போல போறவங்க எல்லாம் எத்தனை பேரே இருக்கிறாங்க, பாதிகளா இருக்கிறாங்க. அந்த பாசூர் குடிகாரங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிடுவார். அவங்க இங்க இருந்து குடியாரங்களா இருந்துகிட்டு போவாங்க. அவருக்கு தேவை ரெண்டு மூணு ஆட்கள், அவருக்கு ஆமாம் போடுற ஆட்கள் தேவை. நம்ம எல்லாம் அவங்களை விட்டு அவங்களெல்லாம் தூர துரத்தணும், அந்த ஆவிகளை தூர துரத்தணும். நம்ம வீட்டுக்குள்ள அந்த ஆவிகளை வரவிடக்கூடாது, இந்த சபைக்குள்ள அந்த ஆவிகளை வரவிடக்கூடாது. இது கோசேன், ஹல்லேலூயா. கோசேனுக்குள்ள என்ன சொல்ல, நம்ம கோசேனுக்குள்ளதான் இருக்கணும். மெசேஜ் இருக்கணும், மெசேஜ் ஹவருக்கு விரோதமா நடக்கிறவங்க கூட நம்ம ஐக்கியப்படக்கூடாது. அந்த வைராக்கியம் இல்லைன்னா உங்களுடைய ஆத்மா அப்படியே தொய்ந்து போகும். உங்க ஆத்மா கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் ஆகி நீங்க கடைசியில எல்லாத்தையுமே ஆவிக்குரிய காரியங்களை இழந்து போவீங்க. அதுக்குதான் ஆண்டவர் ஒரு பாஸ்டர் வச்சு வாணிங் கொடுக்கிறார், நம்ம கத்திருக்கிறது பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், ஹல்லேலூயா, ஹோலி பீப்புள், ஹல்லேலூயா. நம்ம எந்த விதத்துல நம்ம லைஃபை தீட்டுப்படுத்தக்கூடாது, நம்முடைய ஃபேமிலியை நம்ம தீட்டுப்படுத்தக்கூடாது. நம்முடைய ஃபேமிலி கர்த்தருடைய வார்த்தைக்காக நிற்க வேண்டும், ஹல்லேலூயா. நம்முடைய சபை கர்த்தருடைய வார்த்தைக்காக நிற்க வேண்டும். கோசேனிலை விட்டு நம்ம விலக கூடாது. இவங்க கோசேனை விட்டு அப்படியே பண ஆசை பிடித்து அப்படியே எல்லா இடத்துலயும் போய் மற்ற இடத்துல குடியேறி அவங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் அனுமதிக்கு சுத்தம் கொடுத்தார். உபத்திர காலம் வரல, இப்ப பெர்சிக்யூஷன் வந்துவிட்டு. அவங்க ஒரு சட்டசபையில் எப்படி பிளான் பண்ணாங்க, மந்திரி சபையில் விதமாக பிளான் பண்ணி இனிமேட்டு நம்ம வந்து வேற மாதிரி பிஹேவ் பண்ணணும். இந்த ஜனங்கள் மேல இவ்விதமான சட்டங்களை கொண்டு வந்து அவங்களை வந்து முற்றிலும் நமக்கு அடிமைகளாக மாற்ற வேண்டும், அவங்க சிலேசாக மாற்ற வேண்டும், அவங்களை ஒடுக்க வேண்டும் என்று அவன் தீர்மானம் பண்ணினான். அதே போல நம்ம கத்தரை விட்டு அப்படியே நம்ம அப்படியே போயிட்டே இருந்தோம்னா, ஸ்ட்ரிக்டா இல்லைன்னா பாதாளத்தின் வாசல்கள் நம்மள மேற்கொண்டோம். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தையில இருக்கு வரைக்கும் நமக்கு ஸ்ட்ரென்த், நம்ம ஒழுங்கா இருக்கு வரைக்கும் ஸ்ட்ரென்த். அதுக்கு பிறகு நம்ம அப்படியே இருந்தோம்னா சாத்தான் பாதாளத்தின் வாசல் நம்மளை மேற்கொண்டுருவோம், நம்முடைய பவரை நம்ம இழந்துருவோம். சிம்சோன் அப்படிதான் பெலிசலோட போய் ஐக்கியம் வச்சான், அந்த விரோதிகளோட ஐக்கியம் வச்சான். கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து போயிட்டு கடைசியா வேசித்தனம் பண்ணி அந்த வேசியின் இடத்துல இத என்ன செய்தான், தொழிலாளர் இடத்துல ரகசியத்தெல்லாம் சொல்லி கடைசியில் அவன் என்ன ஆனான் பாருங்க. அவன் இஸ்ரேலின் எல்லையை விட்டு தாண்டி போக கூடாது. முடிவு என்னன்னு பாருங்க. நமக்கு ஆண்டவர் கோசேனை கொடுத்திருக்கிறார், மெசேஜ் அதாவது வார்த்தைக்குள்ளதான் நம்ம இருக்கணும். வார்த்தைக்கு அப்பாற்பட்டு நம்ம போகக்கூடாது, வார்த்தைக்கு அப்பாற்பட்ட ஆவிகளை நம்ம வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது, நம்ம சபைக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நாலு ஜீவன்கள் எதுக்கு இருக்குது, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாதுகாப்பதுக்கு தான், அந்த கிருபாசனத்தை பாதுகாப்பதுக்கு தான் நாலு ஜீவன்கள் இருக்கிறது. ஆண்டவர் கேருபீன்களின் சுடரொளி பட்டத்தை எதுக்கு வச்சார், ஜீவ விருட்சத்தை பாதுகாப்பதுக்காக. ஏதேனுக்குள்ள வேற எந்த ஆவியும் புகுந்துடக்கூடாது. அதுதான் அங்க அதே போல நம்மள மெசேஜ் அதாவல வைக்கும் பொழுது இந்த ஜனங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அந்த உலகத்தின் மக்களோடு எகிப்தியனோடு கூட சம்பந்தம் கலந்து ஐக்கியப்பட்டு தங்களுடைய ஐடென்டிட்டி இழந்த பொழுது ஆண்டவர் அந்த பெர்சிக்யூஷனை கொண்டு வருகிறார். நியாயம் இல்லாம ஆண்டவர் எது காரியத்தையும் செய்யறதில்லை. ஆனால் அந்த பெர்சிக்யூஷன் அவர்களுக்கு வரும் பொழுது கேஸ் அவங்க மேல வந்தது, ஆனாலும் தேவன் இறக்கமுள்ளவராயிருக்கிறார். எத்தனை இப்பொழுது என்ன சொல்ற, அந்த பெர்சிக்யூஷன் வரும் பொழுது இவ்வளவு நாள் ஜபத்தை மறந்தவங்க இப்பொழுது ஜபிக்க ஆரம்பித்திருக்கிறாங்க. இவ்வளவு நாள் ஜபத்தை மறந்துட்டாங்க. They had forgotten to pray until the persecution come. இது அந்த உபத்திர காலம் வரும் வரைக்கும் ஜபத்தை மறந்து விட்டாங்க, பைபிளை மறந்துட்டாங்க, ஜபத்தை மறந்துட்டாங்க, எகிப்தியனோடு கூட ஐக்கியப்பட்டு விட்டார்கள். யாத்திரமா 2023-25 வாசிக்கிறோம்.
சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மாறித்தான் இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவசன்னிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார்.
இதோ அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவசன்னிதியில் எட்டினது. இஸ்ரேல் புத்திர அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்பந்தான் அவங்க ஜபத்துக்கு ஆரம்பிக்கிறார். நம்ம ஏன் அந்த மாதிரி சூழ்நிலைக்கு போறது? சோதனையே வராம இருக்குமா? இருக்குதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு வசனம். நீங்க சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நம்ம வந்து விழித்திருந்து நம்ம ஜெபம் பண்ணோம்னா சோதனை வராதுன்னு போட்டிருக்கு. இப்ப சோதனை வந்துட்டு அதுக்கு பிறகு நம்ம கூப்பிடுறத காட்டணும். வராமலே இருக்க முடியுமா? வசனம் இருக்குது. சோதனை வந்தாலும் வசனம் இருக்குது, சோதனை வராததுக்கும் வசனம் இருக்கு. இயேசுக்கு சொல்ற, நீங்க சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்துச்சு அந்த வசனத்தை நம்ம பிலீவ் பண்ணும். நீங்க பாசிட்டிவா இருக்கதை எடுத்துக்கிடுங்க. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், ஆனாலும் அவை எல்லாத்திலிருந்து அவனை விடுதலை ஆக்குவார். நீங்க அந்த வசனத்தை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு அதிக சோதனை வரும், ஆண்டவர் உங்க விடுதலையும் கொடுப்பார். நீங்க இந்த வசனத்தை எடுக்கக்கூடாது. கனி இருக்க என் காயை நம்ம தெரிந்து கொள்வது, வியாதி வரும் ஆண்டவர் சுகம் கொடுப்பார். வியாதியை வராம செய்யலாமே, அதுக்கும் நமக்கு வசனம் இருக்குது. நம்ம அந்த மாதிரி ஒரு பெரிய பிராமிஸ் எடுக்கக்கூடாது. ஏன் சின்ன பிராமிஸ் போய் எடுத்துக்கொள்வோம்? நம்ம அப்படி கிளைம் பண்ணா அப்படி நடக்கும். உங்களுடைய இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படிதான் இருக்கிறீங்க. ஒரு மனுஷன் அவன் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி இருக்கிறான். அவன இதயத்துல வந்து எப்பவுமே சந்தேகம், எப்பவுமே குழப்பம், எது எடுத்தாலும் ரெண்டு நினைவு. இப்படி இருக்கவங்க லைஃப்ல எந்த காட்டியும் சாதிக்க முடியாது. நம்ம செடி மைண்டா இருக்கணும். இது கர்த்தர் சித்தமா, இது கர்த்தர் வழி நடத்துறாரா, தைரியமா செய்வோம். கர்த்தர் சித்தம் இல்லையா, விடு, அதை விட்டுரு, அவ்வளவுதான். இது இல்லாம அது இல்லாம இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனா இருக்கிறான். அவன் தேவனிலிருந்து எந்த ஆசீர்வாதத்தையும் பெற முடியாது. அவன் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். நம்முடைய மனுஷனுடைய இது என்னன்னா, மனசுல இருக்கிற நினைவு தான். மனசுல நல்ல வார்த்தையை விசுவாசிப்போம், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்போம். சாத்தான் ஏன் நம்மள மனசை குழப்ப விடுறது? நமக்குதான் ஆன்சர் பைபிள்ல இருக்குது, அதை பிடிச்சுக்கிடுறது. அதன்படியே நமக்கு நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரம் வந்த பொழுதுதான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். நல்லா இருக்க சொல்ல கர்த்தரை நோக்கி கூப்பிடல. அதே போல நம்ம நல்லா இருக்க சொல்ல உபாச ஜபம் செய்யணும். நமக்கு கஷ்டம் வந்தாதான் உபாச ஜபம் இல்லை. அந்த பிரச்சனைகள் நம்ம தேவனத்தில் நம்மை துரத்துகிறது, ஜெபிக்கும்படியாக அது நம்மை துரத்துகிறது. அது நல்லதுதான். ஆனாலும் நம்ம வந்து வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, நம்மை ஆண்டவர் பரிபூர்ண நிலையில வைக்கும் பொழுது, என் தேங்க்ஸ் கிவிங் பண்ணுவோம், டெய்லி தேங்க்ஸ் கிவிங் பண்ணுவோம், டெய்லி அவரை துதிப்போம். ஆண்டவரே என்னென்ன பிளஸிங் எல்லாம் எனக்கு தந்திருக்கிறீர், அது உங்களிடம் தான் வந்திருக்கிறது, எனக்கு இன்னும் கிருபை தாரு ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவரை நல்லா ஆசீர்வதிச்சா நல்லா தேடலமே. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஐஸ்வர்யத்தையும் நல்ல ஹெல்த்தும் கொடுத்தாருன்னா, நல்ல சமாதானமான சூழ்நிலை இன்னும் அதிகமா தேடலமே நான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல ஐஸ்வர்யத்தை தரும் பொழுது, எகிப்தில் செழிப்பா இருக்கும் பொழுது கர்த்தரை மறந்து விட்டார்கள். இதை ஜபிக்க மறந்து விட்டார்கள், பைபிள் படிக்க மறந்து விட்டார்கள். அந்த மாதிரி அவங்க இருக்கும் பொழுதுதான் இதோ சோதனை வந்தது, உபத்திர காலம் வந்தது. ஆனா என்ன, புதிய ராஜ்யம் தோன்றினான். யோசேப்பை அறியாத ஒரு புதிய ராஜ்யம் தோன்றினான் என்று ஒன்னாவது அத்தியாயத்தில் நான் வாசிக்கிறோம். அவன் தான் இந்த மாதிரி பிளான கொண்டு வரும் பொழுது, இத சன்ஸ் ஆஃப் ஜாக்கப், யாக்கோபினுடைய குமாரர்களை தோல்வி அடைய செய்ய வேண்டும் நினைக்கும் பொழுது, இது வந்து அவனுக்கும் யாக்கோபினுடைய குமாரர்களுக்கும் அல்ல, அது பாரோவுக்கும் இஸ்ரவேலின் சேனைகளுக்கும் தேவனாய கர்த்தருக்கு விரோதமான யுத்தம். ஆமென்,
ஆமென்.
அவன் ஒரு சூழ்ச்சியை கொண்டு வருகிறான், பழி வாங்கும் சூழ்ச்சியை கொண்டு வரும் பொழுது கர்த்தர் பழி வாங்குறவரா இருக்கிறார். நம்ம வார்த்தைக்கு உண்மையா நடந்தா, என் நமக்காக இயேசு பழி வாங்குவார், நம்முடைய விரோதிகளை பழி வாங்குவார். நம்ம கூட மன்னிச்சிடலாம், ஆனா ஆண்டவர் மன்னிக்க மாட்டார். நீ என் மகனுக்கு விரோதமாக, என் ஊழியக்காரனுக்கு விரோதமாக நீ விதமாய் செய்ததுனால நான் அதை மனசுல வச்சிருக்கிறேன் அப்படின்பாரு. அமலேக்கியர்கள் வழி மறிச்சத நான் மனசுல வச்சிருக்கிறேன். ஆனாலும் என்ன சென்றால், இத சவுலை பார்த்து சாமியல் சொல்லுகிறார், நீ அந்த அமிலைக்கு எவ்வளவு நாளைக்கு முன்னால நடந்த காரியம், எத்தனை நூறு வருஷத்துக்கு முன்னால நடந்த காரியம் ஆண்டவர் மனசுல வச்சிருக்கேன்னு சொல்ற. அதனால பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தான் வரும் பொழுது ஆண்டவர் சும்மா விட மாட்டார். ஹல்லேலூயா,
ஆமென்.
அவங்க கத்திர விட்டு பேக் ஸ்லைடிங் ஆயிருக்கிறாங்க, அது ஆண்டவருடைய பக்கத்துல அப்படி பார்த்தா அப்படி இருக்குது. ஆனா இங்க பார்க்கும் பொழுது, பார்வனுடைய பக்கத்தில் பார்க்கும் பொழுது, நீ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் போற, ரெண்டு சைடே நம்ம பார்க்கணும். பார்வன் சைட்ல நம்ம பார்க்கும் பொழுது, அவன் லெவல்ல நம்ம பார்த்தோம்னா, இது அதே என்ன, அவன் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் செயல்படுகிறான். அவனது சொந்த பிளான போகும்பொழுது the seed of the woman and the seed of the serpent இது வந்து இஸ்ரீன் வித்துக்கும் சர்ப்பத்தின் வித்துக்கும் உள்ள யுத்தம். இஸ்ரீன் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்கும், முடிவாக சர்ப்பத்தின் தலையை இஸ்ரீன் வித்து நசுக்கும். அதனால இவங்க இஸ்ரீன் வித்து, இங்க சீட் ஆஃப் கிரைஸ்ட், இவங்க இஸ்ரீன் வித்து இஸ்ரோ ஜனங்கள். அவன் சர்ப்பத்தின் வித்து காமின் சந்ததியை சேர்ந்தவன், இவங்க சேத் சந்ததியை சேர்ந்தவங்க, ஆபிரகாமின் சந்ததியை சேர்ந்தவர்கள், யாக்கோபின் குமாரர்கள். இவங்க வந்து சீட் ஆஃப் த உமன், இஸ்ரீன் வித்துகளாக இருக்கிறார்கள். அவன் வந்து சர்ப்பத்தின் வித்து. கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றாலும் சர்ப்பத்தின் தலையை இஸ்ரீன் வித்து நசுக்கும். சாத்தான் எப்பொழுதுமே தந்திரமாக வருவான். சப்டிலிட்டி பாலிடிக்ஸ் ஃபுல்லாவே தந்திரம் தான். அதுக்குதான் பாலிடிக்ஸ்ல நம்ம சேரக்கூடாதுன்னு சொல்றேன். பாலிடிக்ஸ்ல சேர்ந்து அதுக்காக பிரயாசப்படுறவங்க சர்ச்சைக்கு வரக்கூடாது. அப்படிதான் நாலு பேர் சர்ச்சை விட்டு போயிருக்கிறாங்க. அவங்க இன்னும் பாலிடிக்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க. அந்த ஆத்மா போனதை பற்றி எனக்கு கவலை இல்லை, நல்லது அது. இந்த சபை சுத்திகரிக்கப்படுது. நான் வந்து காம்ப்ரமைசிங்கா இருந்தா எவ்வளவு காரியங்கள்ல நம்ம போலாம். இந்த சபை வந்து இந்த மாதிரி ஆவிக்கிரியப்பரமா இருக்காது. நான் எனக்கு ஒரு காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் இருந்துச்சுன்னா, சிலருக்கு காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட் இருக்கும், பாஸ்டரியா அவங்கள வந்து இது பண்ணார், அது காம்ப்ரமைசிங் ஸ்பிரிட். அப்படி நான் வந்து காம்ப்ரமைசிங்கா ஸ்பிரிட்டா இருந்தா இந்த சபை இன்னைக்கு எப்படி இருக்கும்? சீர்கட்டதா இருக்கும். அதனால பாருங்க என்ன செய்யறால், இஸ்ரீன் வித்து சர்ப்பத்தின் தலையை நசுக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சாத்தா எப்பொழுதுமே சப்டிலிட்டி, இதை என்ன செய்ய தந்திரமாக கன்னிங்னஸ் தான் வருவோம். அரசியல் புல்லாவே தந்திரம் தான். இவனை நம்ம எப்படி மேற்கொள்றது, இப்படி மேற்கொள்றது, இதெல்லாம் பாலிடிக்ஸ் வந்து புல்ல தந்திரத்துல தான் இயங்குறது. ஆண்டவர் எப்படின்னா எளிமையில் கிரியை செய்கிறார். சாத்தா வந்து தந்திரமுள்ளவனா இருக்கிறான், சப்டிலிட்டி கன்னிங்னஸ் ஆ இருக்கும் பொழுது தேவன் வந்து தாழ் அந்த எளிமையில் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ரொம்ப சிம்பிள் திங்ஸ்ல ஆண்டவர் செய்கிறார். நம்ம வந்து ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறது, அந்த தேவன் எளிமையில் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. முடிவாக சத்தத்தின் தலையை இஸ்ரீன் வித்து நசுக்கும். இந்த என் ப்ரூஸ் த செர்பன் ஹெட், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கினார். ஹல்லேலூயா. இதோ இப்பொழுது சாத்தான் வந்து சர்ப்பம், இந்த பார்வோன் சத்தத்தின் தலையை வந்து இதை கர்த்தர் என்ன செஞ்சார், நசுக்கினார். மோசே என்ற ப்ராபட்டை கொண்டு இதை என்ன செஞ்சார், நசுக்கினார். இதுதான் முடிவு வந்து நமக்கு ஜெயம். God has always met it calmly and quietly. அவர் ரொம்ப காமாக ரொம்ப அமைதியாக அவர் வந்து ஜெயம் கொள்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சாத்தா வந்து தன்னை ரொம்ப பிரபல ஹேண்டா பண்ணுவான், தன்னை ரொம்ப போஸ்ட் பண்ணுவான், தனக்கு ரொம்ப பவர் இருந்த மாதிரி பண்ணுவான், அவன் பிளஸ் பண்ணுவான். ஆனா ஆண்டவர் என்ன செய்யறார், அமைதியான முறையில எளிமையான முறையில அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்குகிறார். இது சர்ப்பம் வந்திருக்கு, பாம்பு படையெடுத்து வருது, ஆண்டவர் தலையை நசுக்குவார். ஹல்லேலூயா. நான் இஸ்ரீன் வித்து, ஹல்லேலூயா, சர்ப்பத்தின் தலையை நான் நசுக்குவேன். ஹல்லேலூயா. கோலியாத்து வந்து தன்னை போஸ்ட் பண்ணுகிறான், தன்னை ரொம்ப பெருமைப்படுற, உங்களுக்கு யாராயிலும் என்ன மேற்கொள்ள முடியுமோ. அவன் அப்படிதமாக தன்னை போஸ்ட் பண்ணும் பொழுது சின்ன தாவி, இது அதுவும் ஒரு கூழாங்கல்லு, பட்டையும் கிடையாது ஈட்டியும் கிடையாது, கூழாங்கல்லுனால அவனை வீழ்த்த முடியாது. தேவன் எளிமையிலே அந்த காரியத்தை செய்து முடிக்கிறார், அமைதியான முறையில செய்து முடிக்கிறார். 40 நாட்கள் சேலஞ்சு பண்ணவன் ஒரு இடையன், இதோ ஆடுகளை மேய்க்கிற அந்த இடையன் சென்றார், ஒரு கவன் கல்ல அவனை வீழ்த்தி அவனுடைய பட்டயத்தை கொண்டே அவன் தலையை வெட்டும்படியாக சர்ப்பத்தின் தலையானது நசுக்கப்பட்டது. எல்லா பைபிள்ல எல்லா இடத்துலயும் அப்படிதான் போட்டு, தோல்வி அடைவது போல தெரிந்தாலும் முடிவிலே நமக்கு ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த இன்விசிபிள் காட், காணக்கூடாத கர்த்த நம்மத்தில் இருக்கிறார். மனவாட்டியோட பலமுள்ள தூதனாய் கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாதத்தை சமுத்திரத்தின் மேலும் ஒரு பாதத்தை பூமியின் மேலும் வைத்து சிங்கம் கச்சிப்பது போல் மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். என்ன அர்த்தம், ஒரு பாதம் வந்து சமுத்திரம் சொல்லும் பொழுது ரோமன் கத்தோலிக்கமா இருக்கும். தொடரான ஜனங்கள் 124 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதை என்ன மிருகம் பூமி வந்து, அது அமெரிக்கா, வாடிகன் அண்ட் வாஷிங்டன் ரெண்டும் அழிவுக்கு உட்பட்டு இருக்கிறது. செய்தி வாடிகனுக்கு விரோதமாகவும் வாஷிங்டனுக்கு விரோதமாக இருந்தது, ரெண்டுமே முடிவில் அழிஞ்சு போகும். ரோமன் கத்தோலிக்கோட்டர்ஸ் வாடிகன், இதோ அமெரிக்காவுடைய ஹெட் குவார்டர் வாஷிங்டன், ரெண்டு மிக நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக அவருடைய பாதம் வெண்கலம் பிரகாசமான வெண்கலம் போல இருக்கிறது. நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக இதோ ஜட்ஜி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தி மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன். ஹல்லேலூயா. நமக்கு அவர் ஆதரவாய் இருக்கிறார். இன்விசிபிள் காடாக இருக்கார். நம்மளுக்கு வந்து பாடி சேஞ்ச் கொண்டு வருவதற்காகவும் இந்த உலகத்திலிருந்து நம்மளை லிப்ட் பண்ணதுக்காகவும் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கும்? காம குவைட்டா நடக்குது. ஆனா உலகம் தங்களை போஸ்ட் பண்ணி கொடுக்குது. ட்ரம்ப் தன்னை போஸ்ட் பண்ணி கொள்ளலாம். இதோ என்ன ஜெனரல், அந்த வடகொரியா தன்னை போஸ்ட் பண்ணலாம். வடகொரியா கம்யூனிஸ்ட் கண்ட்ரி. அது சவுத் கொரியா வந்து ஜனநாயக நாடு. அமெரிக்கா சவுத் கொரியாவை ஆதரிக்கிறது. வடகொரியாவை ரஷ்யா மறைமுகமாக. இரண்டாம் உலகத்துக்கு பிறகு அது ரெண்டு நாடாக பிரிந்து ஒன்னு அமெரிக்காவுடைய கிளையும் ஒன்னு ரஷ்யா கிளையும் இருக்கும் பொழுது என்று சொல்லும் பொழுது அந்த ஆராதர்சன் சொல்கிறார், நீ வந்து ரஷ்யாவை கணித்துப்பா. ரஷ்யானா ரஷ்யா மட்டும் கிடையாது, அதோட சேர்ந்த நாடு கம்யூனிஸ்டம். வடகொரியா ரஷ்யாவோட சேர்ந்ததுதான். ஆனால கடைசியில அழிவு வரும், எப்படி வரும் தெரியாது. ஆனால் காமா எல்லாத்தையும் செய்து முடிச்சிருவேன். உலகம் தன்னை போஸ்ட் பண்ணும், உலகத்தின் தலைவர்கள் தங்களை போஸ்ட் பண்ணலாம். எல்லாத்துக்குமே ஆண்டவர் முடிவை ஏற்படுத்துவார். பசுத்தவான்களுக்கு உலகம் கொடுக்கப்படும். எத்தனை விசுவாசிக்கிறோம்? He has made his enemies work for him. அந்த எனிமீஸ் எல்லாம் தங்களுக்காக செயல்படும்படியாக ஆண்டவர் செய்கிறார். அவங்களுடைய கேர்ஸ் நமக்கு பிளஸிங்கா மாற்றுகிறார். இதோ இந்தியாவில் அப்படி வருது, அப்படி வருது பாஸ்டர். ராச்சர் வருக அடையாளம் அது. உலகம் இப்படி மாரல் லைஃப் இப்படி போச்சு. ஜனங்களுடைய மாரல் லைஃப் உலகமே தீட்டுப்பட்டு போடுது, மாசுபட்டு போனது எல்லாமே ஆண்டவர் வரும் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ரேச்சருக்கு அடையாளம். ஹல்லேலூயா. யுத்தங்கள் பயங்கரவாதங்கள் இருக்கிறது. சிரியாவில் குண்டு போட்டு எல்லாம் இப்ப கூட நடந்துகிட்டு தான் இருக்கு. அங்கெல்லாம் நம்ம இருந்தா அகதிகளா இருக்கணும். சாப்பிட கால் இது இருக்காது. எந்த நேரத்தில் குண்டு நம்ம வீட்டு மேல விழுந்து தெரியாது. அதனால ஒரு வீட்டு மேல விழுந்திருக்கு. அந்த பிள்ளைகளும் தாயும் கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மாட்டிருக்கேன். எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யணும்னு கத்துறாங்க. இப்ப இப்பதான் நடக்குது. நேற்றுக்கு தான் நாளுதான் நடக்கு. உலகத்துல ஒரு பகுதியில் அப்படி இருக்கிறது. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்? இதெல்லாம் வருகைக்கு அடையாளம். ஹல்லேலூயா. நம்ம இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம கண்ணை பார்க்கும் பொழுது God met and overruled this policy. இதோ என்ன செய்யறது என்றால் அவனுடைய ஒரு பாலிசியை கொண்டு வருகிறான். இந்த ஜனங்களை அப்படி ஒடுக்கினா அவங்கள நம்ம சிலையை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நல்லா ஆளுகை செய்யலாம் அப்படின்னு அவனுடைய தந்திரம். ஆனா அவன் தந்திரம் வந்து செல்லுபடி ஆகல. சென்சஸ் எடுத்து பார்த்தா அவங்க முன்னால விட ஜாஸ்தியா இருக்கிறாங்க. 12வது வசனம் வாசிக்கலாம்.
ஆனாலும் அவர்கள் எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவா அவர்கள் பலுகி பெறுகிறார்கள். ஆகையால் அவர்கள் இஸ்ரேல் புத்திரரை குறித்து
கால்குலேஷன் போட்டா அந்த கால்குலேஷன் என்னன்னா அது தப்பா போச்சு. இவங்களை ஒடுக்குனா இவங்க அதிகமான பிள்ளைகளை பெற மாட்டாங்க அப்படின்னு இவங்க ஜனத்தொகை குறைஞ்சி போகும், வாழ்க்கையை வெறுப்படைஞ்சி குடும்ப வாழ்க்கையிலே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிருவாங்க அப்படின்னு அவன் நினைக்கும் பொழுது ஆனா என்ன ஏற்பட்டதுனா எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு அதிகமாக பெருகினார்கள். அவன் கால்குலேஷன் தப்பா போயிடுச்சு. The more they afflicted them, the more they multiplied. The census proved the error of their calculation. அவங்க போட்ட கணக்கு தப்பா போச்சு. Hallelujah.
Amen.
இது நீங்க சரி சொல்ல சொன்ன ஞாயிற்றுல 1+1=2. அது என்னது? மனுஷன் போடுற கணக்கு. அர்த்திமெட்டிக் மேத்மெட்டிக்ஸ் அவிதமா சொல்லுது. அது கரெக்ட் தான். மனுஷன் மேத்மெட்டிக்ஸ் படி கரெக்ட். ஆனா ஆண்டவருடைய மேத்மெட்டிக்ஸ் வேற. 5+2=5000 சொன்னேன். நான் வந்து 2 loaves என்ன 5 loaves வந்து 2 pieces சொல்லல அப்படின்னு என்னுடைய மகா சொன்னான். அதான் 5 5+2 5 அப்ப 2 மீன். இங்க வந்து 5000. எப்படி 5 2 போட்டா 7 தானே வரணும்? இது ஆண்டவர் கணக்கு. அது 5000.
ஆமே.
எத்தனை பேர் காட்ஸ் மேத்மெட்டிக்ஸ்? நம்ம எல்லாம் காட்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பண்ண. இவ்வளவுதானே வருமானம் இருக்கு, இதை கொண்டு நம்ம எப்படி செய்யறது அப்படி நினைக்க வரைக்கும் உங்களுக்கு நீங்க வந்து மனுஷனுடைய கால்குலேஷன் தான். நம்ம வந்து காட்ஸ் கால்குலேஷனை பிலீவ் பண்றோம். ஹல்லேலூயா. 5+2=5000. ஆண்டவருடைய கணக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அதனால அவனுடைய ஐயோ போட்ட சென்சஸ் வந்து மனுஷ ரீதிப்படி அது ரைட் தான். ஆனா வந்து அது வந்து ஆண்டவர் கணக்கு வேற வேலை போச்சு. எவ்வளவு ஒடுக்குனார்களோ, ஒடுக்குனா குறையும்னு பார்த்தா அது அதிகமாயிடுச்சு. 5+2 வந்து 5+2 வந்து 7 பதிலாக அது 5000 எப்படி மாறிச்சு? அதை கத்துறங்க கிரியை செய்கிறார். ஹல்லேலூயா. இந்த டாக்டிக்ஸ் மட்டும் வேற ஜனங்கள் மேல அவன் பண்ணியிருந்தான்னா அது பலிச்சிருக்கும். வேற ஜனங்கள் மேல, சீரியர்கள், அம்மோனியர்கள், மோபியர்கள், ஏதோ பாபிலோனியர்கள், இப்படி நிறைய ஜாதிகள் இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் மேல அவன் வந்து இவன் செஞ்சு இப்ப மாதிரி ஒடுக்குனா அவங்க ஜனத்தொகை குறையும் நினைச்சா அது பலிச்சிருக்கும். ஆனா இது வந்து தேவனுடைய ஜனங்கள் மேல அது பலிக்க, அதுதான் அங்க வித்தியாசம். Another people are in there, the tactics might have been successful. அவனுடைய டாக்டிக்ஸ், அவனுடைய தந்திரங்கள் வந்து அது வெற்றியாக முடிந்திருக்கும். ஆனா காட்ஸ் பீப்புள், கவனன்ட் பீப்புள், உடன்படிக்கை ஜனங்கள், ஆபிரகாம் ஜெனரேஷன், இதன் என்றால் இஸ்ரீன் வித்து அவங்க மேல போய் போட்டா செல்லுபடி ஆகுமா? முடியாது. நீ யார வேணாலும் ஜெயிச்சிடலாம், ஆனா எங்களை ஜெயிக்க முடியாது. நாங்க மெசேஜ் அதாவது இருக்கோம், நாங்க இருக்கிற ஸ்பாட் வேற. இந்த ஸ்பாட்ல வந்து சத்ரு வந்து அவன் ஜெயம் கொள்ள முடியாது, அவனுடைய கால்குலேஷன் எல்லாம் இங்க ஃபெயிலியர் ஆயிரும். அவனுடைய சூழ்ச்சி எல்லாமே ஃபெயிலியர் ஆயிரும். நீ வேற சர்ச்சைக்கு விரோதமா போலாம், அவங்கள மேற்கொள்ளலாம், ஆனா எங்களை மேற்கொள்ள முடியாது. நாங்க வார்த்தையில இருக்கிறோம், சொல்ல முடியும். அதை நீங்க அறிக்கை பண்ணணும், அதை பிலீவ் பண்ணாதானே அறிக்கை பண்ண முடியும். அல்லது பயந்துகிட்டு தானே இருக்கணும். Covenant people, hallelujah.
Amen.
No conspiracy formed against them could thrive. இதோ உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது போகும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார்.
Hallelujah.
Amen. நம்முடைய தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர்.
Hallelujah.
இதோ மனுஷனுடைய ஆலோசனை அவன் செயல்கள்லாம் ஃபெயிலியர் ஆகும், நம்முடைய தேவன் அதை விட மேலவர்.
Hallelujah. Amen.
மனுஷனை காட்டிலும் மேலானவர், அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். நமக்கு ஒரு ரெஸ்டிங் பிளேஸ் கொடுத்திருக்கிறார் கோசேன். டாஸ் மாஸ்டர் வந்து அடிக்கிறாங்க, ஆலோட்டிகள் வந்து அடித்து வேலையாவினார்கள். ஆண்டவர் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆலோட்டிகள் படும் வேதனையை பார்த்தார். இவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள்.
ஹலலுயா ஆமென்.
இவ்வளவு நாள் ஜபத்தை மறந்தாங்க, இப்பொழுது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் காதால் அவங்க ஜபத்தை கேட்டார். இப்பொழுது தம்முடைய ஓங்கிய பயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் அவளை விடுவிக்கிறார். முதல்ல நம்ம ஜெபிக்கணும், ஆண்டவர் அதை காதல கேட்கிறார், செவி கொடுக்கிறார். பின்பு அவர் வந்து தம்முடைய கரத்தை நீட்டுகிறார்.
ஹலலுயா.
மிரக்கிள் இஸ் ஹேப்பனிங், டெலிவரன்ஸ் இஸ் ஹேப்பனிங்.
ஹலலுயா ஆமென்.
உங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது, அற்புதம் நடக்கிறது. இப்பொழுது கர்த்தர் என்ன செய்யறார் என்றால் எல்லாத்தையுமே நன்மைக்கு எதுவாக தான் செய்யறார். அது அவருடைய பிளான் வந்து ரகசியமா இருக்கிறது. இந்த ஜனங்களுக்கு உபத்திரம் வந்தாதான் இவங்க இந்த இடத்த விட்டு போவாங்க. இவங்களுக்கு இந்த உபத்திரம் வரலன்னா இந்த இடத்த விட்டு போக மாட்டாங்க. உலகத்துல பல வியாதிகளை வச்சிருக்கிறார் ஆண்டவர், அனுமதிச்சிருக்கிறார். பல ஆபத்துகள் இருக்கிறது. நம்ம ஒரு இடத்துக்கு போய் சேருவோமாங்கிறதும் நம்ம சொல்ல முடியாது. இந்த சரீரம் வந்து மண்பாண்டம், இது எலும்பும் மாமிசமும், டப்புன்னு அது விழுந்துரும். அது இத மாதிரி ஏன் வச்சிருக்கிறாரு? அப்பதான் நம்ம அந்த ராஜ்யத்தை நினைப்போம். இந்த நல்லது, அந்த ராஜ்யத்தை நம்ம நினைக்க மாட்டோம். எகிப்துல கொண்டு வந்திருக்காரு, சில காலம் கொண்டு வந்திருக்கிறாரு. அவங்கள வந்து என்ன சொல்றாங்க, அது எகிப்து அவங்களுக்கு சொந்த இடம் கிடையாது.
இட்
வாஸ் நாட் த லேண்ட் விச் ஹட் பீன் ப்ராமிஸ்ட் தம் அஸ் அன் இன்ஹெரிட்டன்ஸ். அந்த எகிப்து சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவருடைய தீர்மானம் கிடையாது. அவங்களுடைய ஆண்டவருடைய தீர்மானம் பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசம்.
ஹலலுயா.
இங்க தற்காலிகமா வந்து ஒரு ஜனத்தொகையை மல்டிப்ளை பண்ணுகிறார். அவர்தான் ஒருத்தன் ஒரு பெரிய தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. ஒரு தேசத்தை சுதந்திரிக்கணும்னா ஒரு கூட்டமான லட்சக்கணக்கான மக்கள் தேவை. அதனால ஆண்டவர் எகிப்துல கொண்டு வந்து அவங்களை பெருக பண்ணுகிறார். பெருக பண்ணி பின்பு அந்த தேசத்தை, அந்த ஏழு ஜாதிகளை நிர்மூலமாக்கி அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய திலான் இருக்கிறது. மனுஷன் என்ன செய்வான், இந்த உலகம்தான் உலகம்தான் நினைச்சுட்டு இருப்பான். உலகத்தில் ஆண்டவர் நமக்கு வீடு தருகிறார், கார் தருகிறார், நல்ல பண வசதி தருகிறார். கர்த்தருக்கு சோத்திரம், ஹல்லேலூயா. ஆனா மனசுல என்ன நினைக்கிறேன், இது என்னுடைய பட்டணம் கிடையாது.
ஹல்லேலூயா.
இது என்னுடைய சுதந்திரம் கிடையாது, என்னுடைய சுதந்திரம் மேல இருக்கு.
நான்
வரப்போவதை நாடுகிறேன். ஹல்லேலூயா. நிலையான நகரம் நமக்கு அங்கே இருக்கிறது.
ஹல்லேலூயா.
இட் வாஸ் நாட் த லேண்ட் விச் ஹட் பீன் ப்ராமிஸ்ட் தம் அஸ் அன் இன்ஹெரிட்டன்ஸ். அந்த எகிப்து அவளுக்கு சொந்த தேசம் அல்ல. நாம இப்பொழுது இருக்கிற உலகம் வந்து வியாதிகள், உபத்திரங்கள் நிறைந்தது, ஆபத்துகள் நிறைந்தது, பொல்லாத மனுஷர்கள் நிறைந்த உலகம், தீட்டுப்பட்ட உலகம், மாசுபட்ட உலகம். அதனால நமக்கு என்ன செய்யணும், நமக்கு வந்து அந்த ராஜ்யம் போகணும்னு எதிர்பார்க்கிறோம். எத்தனை பேர் எதிர்பார்க்கிறோம்? நம்ம மாம்ச சரத்துல இருக்கோம். நமக்கு ஆண்டவர் குளோரிஃபைட் பாடியை ப்ராமிஸ் பண்ணிருக்கிறார். அது தேவனுடைய திட்டம் மனுஷனுடைய திட்டத்தை காட்டிலும் மேலானது. இப்பொழுது ஆண்டவர் என்ன செய்ய அந்த கூட்டை கலைக்கிறார். கழுகு தன் கூட்டை கலைப்பது போல இந்த உபத்திரங்கள் வரும் பொழுது அந்த கழுகு என்ன செய்யறதுனால எல்லாத்தையும் பஞ்செல்லாம் எடுத்து போட்டுரும், பிற முள்ள எடுத்து போட்டுரும், முள்ளு தான் இருக்கும், குத்தும் அது. அதுக்கு பிறகுதான் அந்த என்ன செய்யணும், அந்த குஞ்சுகளுக்கு பறக்கணும்னு எண்ணவோ. அல்லது அம்மா கழுகு வந்து மதர் ஈக்கள் வந்து அங்க இருந்து என்ன செய்யாது, மீன் அந்த கறி கிரி எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது ஆண் வாயை திறந்து திறந்து சாப்பிட்டுக்கிட்டே கிடக்கும். சாப்பிட்டுக்கிட்டே கிடந்து அந்த கழுகு கூட்டிலே எச்சம் போட்டு அதை நாத்தம் அடிச்சுட்டு போயிருக்கும். அதிலே எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு அது படுத்துக்கிட்டே கிடக்கும். அதனால கழுகு பார்க்கும், எவ்வளவு நாள் தான் நம்ம ஊட்டுறது, இப்போ அந்த பஞ்செல்லாம் எடுத்து போட்டா முள்ளு குத்தும், அதுக்கு பிறகு முள்ளையும் எடுத்து போட்டோடனே கீழே விட வேண்டி வரும். அந்த நேரத்தில் ரெக்கையை அடிக்க ஆரம்பிக்கும், அப்பந்தான் அது பறக்கும். அதனால நம்ம உலகத்துல நமக்கு எல்லாமே சொகுசா எல்லாமே வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்வோம், இங்கே படுத்துக்கிடலாம்னு நினைப்போம். இதுல அசுத்தமான உலகம், இந்த அசுத்தமான உலகத்துல அசுத்தத்திலேயே ஜீவிக்கணும் நினைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மள மேல பறந்து வரணும் நினைக்கிறாரு. ஹல்லேலூயா. நமக்கு ராப்சர் வச்சிருக்கிறார், நமக்கு ஒரு சிட்டி ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால சில பெர்சிக்யூஷன் வருவது அதுவும் நன்மைக்கு தான். ஆண்டவர் ஷார்ப் நைஃபாக அந்த அஃப்ளிக்ஷனை கொண்டு வருகிறார். இது காட்ஸ் விஸ்டம். ஹல்லேலூயா. யூ சீ த விஸ்டம் ஆஃப் காட். நீங்க அந்த விஸ்டம் ஆஃப் காட நீங்க பாக்குறீங்க. ஹல்லேலூயா.
அப்பொழுது பார்வோன் பிறக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் நதியிலே போட்டு விடவும், பெண் பிள்ளைகளை எல்லாம் உயிரோட வைக்கவும் தன் ஜனங்கள் எல்லாருக்கும் கட்டளையிட்டான்.
கடைசியா ரொம்ப பொல்லாத காரியத்தை கொண்டுட்டான் சாத்தான். நான் பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் நதியில போடணும்னு சொல்லிட்டான். அதனால இது வந்து ரொம்ப அவங்களால சகிக்க முடியாது. தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு நைல் நதியில போடும்போது முதலைகள் சாப்பிடும், முதலைகளுக்கு இரையாக கொடுக்கும் பொழுது அப்பொழுது இதை என்ன செய்யறாங்க, அந்த ஜனங்கள் கத்திரை நோக்கி கூப்ப ஆரம்பிச்சாங்க. கழுகு என்ன செய்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இப்ப முள்ளு குத்துது, பிறக்கும் ஆண் குழந்தைகள் எல்லாம் போடணும். அந்த நேரத்தில் என்ன செய்யறால் அந்த ஜோசிபத் ஆமராம் அந்த கத்திரை நோக்கி ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். மோசஸ் மோசஸ் வந்து நாணல் பெட்டியில வந்து அங்க விடும் பொழுது அவங்க ஜபத்தோடு விட்டுட்டாங்க. கத்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. அங்க தமக்கை வந்து மீரியாம் என்ன நடக்கும்னு பார்த்துக் கொண்டிருக்கிறாள். பார்வோனின் குமார்த்தி அங்க குளிக்க வரும் பொழுது அழுகுரலை கேட்கிறாள். அவளுக்கு ஆண்டவர் ஒரு கம்பாசனேட் ஹார்ட்டை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஒருத்தர உதவிக்கு போறோம், ஏதோ ஒரு சிபாரிசுக்காக போவோம், அவனுக்கு நல்ல இதயத்தை கொடுத்தா தானே நமக்கு நடக்கும். அவனுக்கு நல்ல இதயத்தை கொடுக்குறது ஆண்டவர் தானே. நமக்கு தேவ தயவு இருந்தா மனுஷ தயவும் கிடைக்கும். தேவ தயவு தேவ கிருபை இல்லைன்னா மனுஷ தெய்வம் கிடைக்காது. போற இடத்துல எல்லாம் நம்மளை கதவை அடைச்சிருவோம். ஏன்னா உனக்கு தேவ கிருபை இல்லை, போற இடம் எல்லாமே உனக்கு கதவை அடைக்கப்படும். உனக்கு காட்ஸ் கிரேஸ் இருந்தா உனக்கு மனுஷ தெய்வம் கிடைக்குமே. அதனால அந்த பார்வோனின் குமார்த்திக்கு பார்வோன் பொல்லாதவன், ஆனா மகளுக்கு ஆண்டவர் அவிதமான இதயத்தை கொடுத்து அந்த பிள்ளையை எடுத்து தான் பிள்ளையாக அங்க வளர்க்கும் பொழுது இத கர்த்தருடைய எப்படி பாருங்க, கர்த்தர் அமைதியா செயல்படுகிறார். இது ஆண்டவருடைய விஸ்டம். அந்த சாத்தா வந்து பிரபலமா பண்றான், எல்லாம் நயல் நதியில போடுங்க. ஆனா ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் மறைமுகமாக செயல்படுகிறார். சாத்தா அந்த வழியை கண்டுபிடிக்க முடியாது. பார்வோனுடைய இதோ கண்ணு வந்து என்ன சென்றால் குருடாக்கிறார். அவன் கண்ணில் இருக்க உள்ள அவர் புடுங்கிறார்.
ஹல்லேலூயா.
நீ இப்படி பிளான் பண்ற, ஆனா உன்னுடைய பிளான் படியே நான் வந்து உன்னை ஜெயிக்கிறேன். அந்த நேரத்தில் தான் மோசஸ் அங்கே வரும் பொழுது இதை மோசஸ் அவன் வளர்க்கும் பொழுது பார்வோன் வந்து இதை மோசையை வளர்க்கிறான். பார்வோனுடைய மடியில மோசப்படுத்து கிடக்கிறான். தாத்தா தாத்தான்னு சொல்றான். அவன் பார்வோன் அவனை எடுக்க எஜுகேட் பண்ணுகிறான். இதை தாயே வந்து பால் கொடுக்கிறாள். இதுல தாய்க்கு பால் கொடுக்கும்பொழுது அவளுக்கு சம்பளமும் கிடைக்கிறது. பாருங்க சாத்தானுடைய அந்த மனுஷனை அவனுடைய தந்திரத்திலே அவருடைய ஞானத்திலே அவனை பிடிக்கிறார். அவனுடைய தந்திரத்தை அவர் அவமாக்கிறார். இதுதான் காட்ஸ் வே. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு அது தெரியாது. சாத்தான் பார்வோன் வந்து சாத்தானுக்கு அடையாளமா இருக்கிறான். ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பவர் ஆஃப் தி ஈவில் செர்பன் சீட், சர்ப்பத்தின் வித்து. அவன் கர்த்தர் கடைசியாக அவளை விடுதலை ஆக்கினார். ஹல்லேலூயா. பார்வோனையும் அவனுடைய சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவனையும் அவனுடைய சேனைகளை கவிழ்த்தார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தந்தார். நம்ம இன்னைக்கு உலகத்தார் கிடையாதுனால உலகம் நம்மை வெறுக்கிறது. யோவான் 15:19 வாசிக்கலாம். யோவான் 15:19,
நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடைய சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாரா இராதபடினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது.
நீங்க உலகத்தோடு காம்பிரமைசிங்க போங்க, உலகம் உங்களை நேசிக்கதான் செய்யும். நம்ம உலகத்து போல இல்லையே, நம்ம சுடிதார் போடுறதில்ல, நம்ம வந்து லெக்கின்ஸ் போடுறதில்ல, பூ வைக்கிறதில்ல, ஜுவல்ஸ் போடுறதில்ல. இதோ நம்ம உலகத்தார் கிடையாது. நாம வந்து இதை உலகத்தின் மக்களை போல இருந்தா அவங்களும் நம்மளை நேசிப்பாங்க. வாங்க 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 வாங்க, நம்ம ஆண்டவர் நம்மளை பிரிச்சு இருக்கிறாரு, அதனால உலகம் நம்மளை தகிக்கிறது. ஆமே. நீங்க உலகத்தாரா இருந்தால் காம்பிரமைசிங்கா போனா எல்லாரும் நல்ல பிரதர் நல்ல பாஸ்டர் இருப்பாங்க. நான் எனக்கு கான்டாக்ட்ஸ் ஏற்படுத்தணும்னா எவ்வளவு ஏற்படுத்தலாம். நான் காம்பிரமைசிங்கா போனதான் கான்டாக்ட் ஏற்படுத்த முடியும். எத்தனையோ பாஸ்டர் எல்லா இடத்துலயும் போயிட்டு வரலாம். தமிழ்நாடு ஃபுல்லா போகலாம், ஆந்திராவும் போகலாம், கேரளாவும் போகலாம். ஏன் நான் அப்படி கான்டாக்ட் ஏற்படுத்தல? அது காம்பிரமைசிங் ஸ்பிரிட்டா இருந்தா ஈஸி, எல்லாத்தையும் நல்லா நல்ல பாச நல்ல பாச நல்ல பசங்க பண்றாரு அப்படிம்பாங்க. ஆனா என்னுடைய கோல் அங்க வந்து நிறைவேறாது. ஆண்டவர் என்ன அழைச்ச நோக்க நிறைவேறணும். ஹல்லேலூயா. நம்ம வார்த்தைக்கு பிரித்தெடுக்கப்பட்டவர், எல்லாரோடும் கூட போய் நம்ம சேர முடியாது. ஏன் ஆண்டவர் வந்து தம்முடைய வார்த்தைக்கு ஜனங்களை பிரித்தெடுக்கும் பொழுது அன்னைக்கு வந்து யூதர்கள் வந்து கிறிஸ்தவனை வெறுத்தார்கள். இதோ ரோமர்கள் வந்து கிறிஸ்துவை எரிஞ்சிருந்தால் அங்கே ரோமர்கள் வந்து அப்போஸ்தலர்களை அந்த காலத்து பசுத்தவான்களை அப்போஸ்தல காலத்து பசுத்தவான்களை வெறுத்தார்கள். கடைசியா கத்தோலிக்க மார்க்கம் வந்து அவர்களை வந்து துன்பப்படுத்தினது. 6,80,000 கிறிஸ்தவர்களை கொன்றார்கள். இதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அமெரிக்கா அப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டது. கொலம்பஸ் அமெரிக்காவை கண்டுபிடித்தா. இதோ நியூ லேண்ட் அங்க இருக்கிறது. அந்த நியூ லேண்ட் செழிப்பான இடம். ஒன்னு இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இங்க உபத்திரப்படுவோம், மத சுதந்திரம் இல்ல. நம்ம அந்த கண்ட்ரி போனா மத சுதந்திரம், ஆண்டவரை வந்து ஆவியோடு ஆராதிக்கலாம் சொல்லித்தான். இந்த பெர்சிக்யூஷனுக்கு இதுல இருந்து விடுதலை பெறக்காதான் அமெரிக்கால போனாங்க. இன்னைக்கு அமெரிக்கா ரிச்சஸ்ட் கண்ட்ரியா மாறியிருக்கு. எதுக்காக அமெரிக்கா போனாங்க? ஐரோப்பா கண்டத்திலிருந்து போன காரணம் என்னன்னா, இங்க போப்பு ஆளுகை செய்து 10 நாடுகளில் மத சுதந்திரத்தை எடுத்து போட்டார். இன்னைக்கு ஆண்டவர் அவங்களை ஆசி வச்சிருக்கிறார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத சுதந்திரம் இல்லை, அங்கே பலி செலுத்த முடியாது. இது அங்க அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. அடிமைத்தனத்தை விடுதலையாகி ஆண்டவர் இஸ்ரேல் நாட்டில் கொண்டு போய் அவர்களை ஆசிர்வதித்தார். இஸ்ரேல் நாடு வந்து அமெரிக்காவுக்கு இன்னைக்கு அடையாளமாக இருக்கிறது. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு சென்றார். ஹலலுயா. கர்த்தர் உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். ஆமென்.
ஆமென்.
நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து பிரிந்து வர வேண்டும். எல்லாத்திலிருந்து நம்ம பிரிந்து வரும் பொழுது நம்ம ஏற்றுக்கொண்டு நம்முடைய தேவனாயிருக்கிறார். 2 கொரிந்தியர் 6:17-18.
ஆனபடினால் நீங்கள் அவர் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவா இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரர்களும் குமார்த்திகளுமா இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையில கர்த்தர் சொல்லுகிறார்.
நீங்கள் அவர் நடுவில் இருந்து புறப்பட்டு போய் அசுத்தமானதை தொடாதீர்கள். சும்மா கம்ப்யூட்டர்ல போயிட்டு நீங்க வேண்டாம், அசுத்தமானதை தொடாதீர்கள். யூடியூப்ல போயிட்டு அசுத்தமானதை நீங்க தொடாதீர்கள். ஏதோ உலகத்துல எவ்வளவு அசுத்தங்கள் இருக்கிறது. அசுத்தமா இருக்கவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமே.
ஆமே.
இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் சொல்லி இருக்கிறார். அசுத்தமானதை தொடாதீர்கள். அப்படி செப்பரேட்டா நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தான் இன்வின்சிபிள் ஆர்மி. இன்வின்சிபிள் ஆர்மி, ஒருவரும் எதிர்க்கக்கூடாத சேனை. எப்போ நீங்க செப்பரேட்டா இருந்தா பசர் எல்லாரோட சேர்ந்தா தானே நமக்கு ஒரு மெஜாரிட்டி கிடைக்கும். நம்ம வந்து செய்தி எல்லாருக்கும் போகணுமே. நம்ம எல்லா பாசரையும் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டு எல்லாரோடய நம்ம வந்து அப்படியே போனாதானே, கைகோத்து போனாதானே நமக்கு ஸ்ட்ரென்த். அப்படி இல்லை, நீங்க செப்பரேட்டா இருந்தா தான். அதுதான் ரகசியம். அதுதான் நம்முடைய மூல ஞானம் அப்படி சொல்லும். நீங்க செப்பரேட்டா இருந்தா கல்வாரி சர்ச்சில் உள்ளவங்க ரொம்ப கரெக்டா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த சர்ச்சை நம்ம மேற்கொள்ள முடியாது. நம்ம எல்லாம் உலகப்புறமா இருக்கிறோம், நம்ம உலகப்புறமா இருக்கிறோம், நமக்கு வந்து ஒரு வெளிப்பாடு இல்லை. அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க நம்ம இன்வின்சிபிள் ஆர்மியா இருப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் இன்வின்சிபிள் ஆர்மியா மாறிட்டாங்களே. ஆரோன் எவ்வளவு பவர் உள்ளவன், எவ்வளவு மெஜாரிட்டி இருக்கு அவனுக்கு, அவனுக்கு சேனை இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. ஒவ்வொரு வாதையும் கொண்டு வரும் பொழுது அவன் போயிட்டு மோசேட்ட போய் கெஞ்ச வேண்டியிருந்துச்சே, மோசே நீ ஜோமன்னு, நீ உன் தேவனை நாய் கத்துரு, நான் இனிமேல் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டுருதேன், அப்படின்னு சொன்ன தவளை எல்லாம் போனோம், இதோ இந்த வண்டிகள் எல்லாம் போனோம், இந்த கல்மலை போனோம், இந்த கொள்ளை நோய் போனோம். ஒவ்வொரு முறையும் அவனை போய் கெஞ்ச வேண்டியதா இருந்துச்சு. பாருங்க, அவன் மாத்திக்காக செப்பரேட்டா இருந்தனால, கரெக்டா இருந்ததுனால இஸ்ரவேலர்கள் வார்த்தைக்கு வந்து செப்பரேட்டா மாறினாங்க. அவங்க எல்லாம் திருப்பி கோசேனுக்கு வந்துட்டாங்க. பல இடங்கள்ல செதுனவங்க இந்த வாதைகள் விழும் பொழுது கோசேனுக்கு வந்துட்டாங்க. பல இடங்கள்ல இருந்தவங்க மெசேஜ் அதகாவல்ல வந்துட்டாங்க. அவங்களுக்குள்ள ஒன்னஸ் வந்து விட்டது. கோசேன்ல வாதைகள் விழல, அவங்க வேற இடத்துல இருந்த வாதைகள் அவங்க மேல விழுந்திருக்கும். அதனால அவங்க கோசேன்ல வந்துட்டாங்க. மோசே வந்த பிறகு அவங்க கோசேன்ல வந்துட்டாங்க. நம்ம மெசேஜ் அதகாரில் வந்து we are a separated people. Hallelujah. We are not the Egyptian. Pharaoh is not our king. Hallelujah. நம்ம கிங் கத்ரா இயேசு கிறிஸ்து. நம்மள ஆளுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இருக்கிறார், சீஃப் மினிஸ்டர் இருக்கிறார், ஆனா எல்லாத்துக்கும் மேல இயேசு கிறிஸ்து.
Hallelujah.
உங்க ராஜாக்களுக்கு அதிபதியா இயேசு கிறிஸ்து இருக்கிறார்.
Hallelujah.
அவர் கிரேட்டர் தேன் இந்த உலகப்புறமான ராஜாக்களை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார்.
Hallelujah.
In means will all me. அந்த ஜனங்களை அவங்க ஜெயிக்க முடியல. இஸ்ரோ ஜனங்களை பார்வனும் அவனுடைய ஜனங்களும் ஜெயிக்கல. விட்டுருங்க விட்டுருங்க, பிறகு பிறகு அவங்க பிறகு அதுக்கு பிறகு அவன் இருதயம் கடினப்பட்டு 600 ரதங்களை கூட்டிக் கொண்டு அவன் வரும் பொழுது சிவந்த சமுத்திரத்தை கவிழ்த்து போட்டார். ஹல்லேலூயா. முற்றிலும் அட்டர் வந்து அங்க டிஃபீட் அவன் கிடைச்சது. அந்நாள்ல இருந்து இந்நாள் வரைக்கும் எகிப்து எழும்பலையே. கிளியோபாட்ரா வந்தா எகிப்துல, ஆனாலும் எகிப்து எழும்பல. ஆண்டவர் அதை வந்து அப்படியே பாலடைய பண்ணினார். பாபிலோன் எழும்பல, பாபிலோன் பாலடைஞ்சு போனது. அசீரிய கிங்டம் இதோ பாலடைஞ்சு போனது. எல்லா ராஜ்யங்களையும் ஆண்டவர் டிஃபீட் பண்ணிவிட்டார். ஹல்லேலூயா. இந்த கிங்டம், ஹல்லேலூயா, உங்களுக்குள்ள இருக்கிற கிங்டம், ஹல்லேலூயா, எல்லாத்தையும் ஜெயிக்கும்.
ஆமென்.
சேனைகள் தேவனாயி கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களோட இந்த சேனைகள் தேவனாயி கர்த்தர் இருக்கும் வரைக்கும் அவங்கள டிஃபீட் பண்ண முடியாது, அவங்க தோல்வி அடைய முடியாது. இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும் வரைக்கும் நம்ம தோல்வி அடைய முடியாது. சாத்தானை நம்ம மேற்கொள்ளும். சாத்தான் எவ்வளவு உதவி கிரியர் செய்தாலும் அவன் வந்து முடிவாக தோல்வி அடைவான். ஹல்லேலூயா. எவ்வளவு ட்ரையல்ஸ் கொண்டு வரானோ அந்த ட்ரையல்ஸ் அது இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஆண்டவர் நமக்கு ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுகிறார்.
ஹல்லேலூயா.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம வந்து தோல்வி அடைவோம். நம்முடைய வாழ்க்கையிலும் தோல்வி இல்லை. அது எப்படி பாஸ்டர், நீங்க வந்து அந்த அஃப்ளிக்ஷன் அதிகமானா அதிகமா ஜெபம் பண்ணி பாருங்க, ஜெயம் கிடைக்கும். உபாச ஜெபத்தை சின்சியரா பண்ணுங்க. ஏன் அது ஜெயம் கிடைக்கும்? ஏன்னா அவங்களுக்கு நடந்த நமக்கு ஏன் நடக்கல? அதே காரியத்தை ஆண்டவர் நமக்கு செய்வார். ஹல்லேலூயா. நம்ம இன்னும் கொஞ்சம் ஒப்பு கொடுக்க வேண்டியதா இருக்கிறது. அதனால் நமக்கு வந்து தோல்வி என்பது இல்லை, நமக்கு எப்பொழுதுமே முடிவில் ஜெயம் உண்டு. ஹல்லேலூயா. நம்ம அவரை ட்ரஸ்ட் பண்ணுவோம், அவரை நம்ம சார்ந்திருப்போம். நம்ம எல்லா காரியத்துக்கும், சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் அவரை சார்ந்திருந்து அவருடைய வார்த்தையை நம்ம அறிக்கை செய்வோம் என்றாலும், கன்ஃபஷன் ஆஃப் ஃபெய்த், கன்ஃபஷன் ஆஃப் த ப்ராமிஸ், நம்ம அப்படி அறிக்கை செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லவராக இருக்கிறோம். ஆம்னிபோட்டன்ட் காட், சர்வ வல்லமுள்ள தேவன், அவர்கிட்ட பச்சபாதம் கிடையாது. நம்முடைய ஃபெய்த்தை தான் நம்ம ஸ்டடி பண்ண வேண்டியது இருக்கு. நம்முடைய விசுவாசத்தை, நம்முடைய ஆத்மாவை நம்ம ஸ்டடி பண்ணோம் என்றால் தேவனிலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற முடியும். ஆமீன்.
ஆமீன்.
நல்லா ஜெபிக்கலாம். ப்ராஸ்பெரிட்டி அண்டர் பெர்சிக்யூஷன், உபத்திரவத்தில் ஆசீர்வாதம், உபத்திரத்தின் மத்தியிலையும் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. உலகத்தில் அதிக போராட்டங்கள் உண்டு, ஆனாலும் நமக்கு ஜெயம் உண்டு. வார்த்தைக்காக பிரித்தெடுக்கப்படுவோம் என்றால், வார்த்தைக்காக நம்ம கரெக்டாக ஸ்டாண்ட் பண்ணுவோம் என்றால் எந்த சத்ருவும் நம்ம மேற்கொள்ள முடியாது. நமக்கு ஆண்டவர் அந்த பாலுந்தேனோடு ஒரு தேசத்தை வைத்திருக்கிறார். அந்த நகரம் பொன்னினாலே இருக்கிறது, அதன் மதில் வச்சிரக்கல்லால கட்டப்பட்டிருக்கிறது. நகரம் பளிங்கை போல தெளிவான சுத்த பொன்னாய் இருக்கிறது. நகரத்தின் மதில்களின் அஸ்திபாரங்கள் சகலவித ரத்தன கற்களினால அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. வச்சிரக்கல், இந்திரநீலம், சந்திரகாந்தம், மரகதம், கோமேதகம், பதுமராகம், புஷ்பராகம், இதோ சுவர்ண ரத்தினம், வைடூரியம், படிய பச்சை, சுனீர சுகந்தி, இவ்விதமான 12 ஸ்டோன்ஸ் பட்டணத்தை வைத்திருக்கும் பொழுது நம்ம அங்க போறதை எந்த சக்திகளையும் ஸ்டாப் பண்ண முடியாது. வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணா எந்த சக்திகளும் நம்ம மேற்கொள்ள முடியாது. சாத்தான் போஸ்ட் பண்ணுவான், சாத்தான் வெள்ளம் போல தள்ளான ஜனங்களோடு வரலாம், ஆனாலும் நாம் ஒருவரும் எதிர்க்கக்கூடாத சேனையா இருக்கும். பிரைடு வந்து ஒருவரும் எதிர்க்கக்கூடாத சேனையா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில பிசாசு எவ்வளவு காரியங்களை கொண்டு வரலாம், ஆனாலும் நம்மை மேற்கொள்ள முடியாது. முடிவிலே நமக்கு ஜெயம் உண்டு. சாத்தான் ஜெயிப்பது போல இருந்தான், ஆனா முடிவில் சர்ப்பத்தின் தலையானது நசுக்கப்பட்டது. எவ்வளவு நல்ல ஒரு ஸ்டோரி நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். இது அதே காரியத்தை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். அதனால கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை துதிகளை நம்ம எடுப்போம். கர்த்தர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம், இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேங்க் யூ ஜீசஸ், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. திருப்பாத நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, தமதன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உன்னையாயிரக்க நடையே, உம்மை ஊக்கமாய் நோக்கி பார்த்தே உன்னையாயிரக்க நடையே, தமது முக பிரகாசம் தமது முக திலகாசம் தினமோ என்னில் வீசிடுவே, திருப்பாதம் திவந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே சத்துரு சலை கருந்தோட நிக்கமோ கிரியை செய்திரு, சத்துரு சலை கருந்தோட நிக்கமோ கிரியை செய்திரு, என்னை தேற்றிடும் மழையாளம் இயேசுவே என்னை தேடும் மறையாளம் இயேசுவே, இன்று காத்திடும் திருப்பாதம் திவந்தே கிருபை நிறை இயேசுவே, தமதன் வார்த்தைகளுக்காக ஜெபம் பண்ணோம்.